ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு ரிபுகீதை. இப்போ இந்த ரிபுகீதை வந்து ரிபு முனிவருக்கும் அவருடைய சிஷ்யனாகிய நிதாகனுக்கும் நடந்த உரையாடல் பகுதி என்பதாக பார்த்து கொண்டிருக்கோம். இப்போ இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையில் நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் சமஸ்கிருதத்தில் கதைகளாகவும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு கதை பார்த்தோம். இந்த ரிபுகீதையினுடைய அடிப்படை விஷயத்தை பார்க்கும்போது, அந்த ரிபு முனிவர் வந்து நிதாகனுக்கு ஒரு பாடம் புகட்டுவதற்காக ஒரு கிராமத்தால் வடிவத்தில் வந்தார். அப்புறம் வந்து அவர் யானை எது, மன்னன் யார் அப்படின்னு கேட்கும்போது அவன் விளக்கம் கொடுத்தான். அப்புறம் கீழே மேலே, அப்புறம் நான் நீ அப்படிங்கிறதுக்கெல்லாம் விளக்கம் நமக்கு புரிய வச்சாங்க ஒரு கதையில். அதுதான் ரிபுகீதையினுடைய ஆரம்ப கதை. இப்போ இன்னொரு கதை இருக்குது, சுவாரஸ்யமான கதை. அதையும் பார்த்துட்டு நம்ம மீண்டும் ரிபுவனுடைய வார்த்தைகளை கேட்கலாம். இப்போ ரிபு முனிவரை பொறுத்த வரைக்கும் பிறவியிலேயே வந்து பிரம்மத்தை உணர்ந்த ஒரு மகாஞானி. அந்த பிரம்மம் நான் தான் என்பதை தன்னுள் உணர்ந்து விட்ட ஒரு உத்தம ஞானியாக திகழ்ந்தார். அவர் வந்து மகரிஷி புலஸ்தியரின் மகனான நிதாகன் என்பவனுக்கு அவனுடைய நல்ல குணங்களை பார்த்து அவனை தன்னுடைய சீடனாக ஏற்றுக்கொண்டு பிரம்மத்தை பற்றிய அறிவை அவனுக்கு முழுமையாக கற்பித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த பிரம்மத்தை பற்றிய அறிவை கற்பிக்கின்ற விஷயம்தான் ரிபுகீதை. அப்போ இங்கே வந்து தன்னுடைய சீடனான நிதாகன் எல்லா விஷயங்களிலும் நன்றாக தேர்ச்சி பெற்றிருந்தாலும், இந்த பிரபஞ்சத்தின் பல்வேறு பொருட்களுக்கு அடிப்படையான ஒரே உண்மை அந்த பரமன், அந்த பிரம்மம் என்பதை சரியாக புரிந்து கொள்ள முடியாததுனால அதில் நிலையாகவும் திடமாகவும் நிற்க முடியாமல் அடிக்கடி நிதாகன் என்ன பண்ணிட்டான்னா சறுக்கிக்கிட்டே இருந்தான். இது எல்லாருக்கும் வர்ற பிரச்சனை தான். இப்போ நாமளே பார்த்தீங்கன்னா இந்த வேதாந்த பாடமெல்லாம் படிப்போம், எல்லாம் பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யா அப்படின்னு எல்லாம் புரிஞ்சுக்குவோம், ஆனால் நடைமுறைக்கு வரமாட்டோம். ஏன்னா இது எல்லோருக்கும் வரக்கூடிய ஒரு சர்க்கிள் தானே. அது மாதிரி தான் நிதாகனுக்கும் சறுக்கிட்டே இருந்தான். அவனுக்கும் புரியல. புரியலன்னு சொன்னால் விஷயம் புரியுது, அனுபவத்துக்கு வர முடியல அவனால். இப்போ நமக்கும் எப்படி விஷயம் புரியுது, அனுபவத்துக்கு வர முடியலல்ல. இப்போ நம்ம என்ன வேதாந்த சாஸ்திரம் படிக்காமல் இருக்கிறோமா, இல்லை உபனிஷதங்கள் படிக்காமல் இருக்கிறோமா, எல்லாம் எல்லாம் படிக்கிறோம். ஆனாலும் நம்ம ஏன் வந்து அனுபவத்துக்கு வரமாட்டேங்கிறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல நம்ம சறுக்கிறோம்ல, அது எங்கேன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஒவ்வொருத்தருமே அதை கண்டுபிடிச்சா தான் அதுலேருந்து வெளியே வர முடியும். இப்போ இவனுக்கு என்னென்ன, நிதாகனை பொறுத்த வரைக்கும் கர்ம காண்டத்தில் அதிக ஆர்வம். எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும்ட்டு அவனுக்கு வெளிப்புற விஷயங்களில் நாட்டம் வச்சுக்கிட்டே இருப்பான். அதனால் அடிக்கடி என்ன பண்ணுவான்னா, ரிபு முனிவரை விட்டு விட்டு தன்னுடைய கிராமத்துக்கே போயிடுவான். தன்னுடைய கிராமத்துக்கே போயிட்டு அங்கே தேவிகா நதிக்கரை அப்படிங்கிற நதிக்கரை ஓரத்தில், வடநாட்டில் வீரநகரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தன்னுடைய இல்லத்தாருக்கு உண்டான கடமைகள் எல்லாம் செய்து கொண்டு தன் மனைவியோட வாழ்ந்து வந்தான் நிதாகன். அப்போ அப்படி வாழும்போது அவன் என்ன பண்ணுறான், கர்ம வாழ்க்கையை ரொம்ப விரும்புகிறான். கர்ம வாழ்க்கை அப்படின்னா, அதாவது இந்த கர்ம யோகப்படி எல்லா விஷயங்களும் செய்து கொண்டு பூஜைகள் புனஸ்காரங்கள் ஜபதபங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு வாழ்கிறதுல அவனுக்கு கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாகவே இருக்கத்தான் செஞ்சது. அப்போ நிதாகன் வந்து இது மாதிரி உயர்ந்த ஞான விஷயத்தை கேட்குறான். பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யா அப்படின்னு அத்வைத வேதாந்தத்தினுடைய கருத்துக்களை ஆழமாக புரிஞ்சுக்கிட்டாலும், நானே பிரம்மம் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஒரு ஆழமான உட்பொருளை அவனால் உணர்ந்து கொண்டாலும் நடைமுறைக்கு அவனால் வர முடியாமல் மீண்டும் மீண்டும் இல்லற வாழ்க்கையில் கர்ம வாழ்க்கையில் போய் சிக்கிக்கிட்டு அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழத் தொடங்குறான். அப்படி அவன் மீண்டும் மீண்டும் ரிபு முனிவரை விட்டு போகிறதை பார்த்துட்டு ரிபு முனிவரும் அவனை எப்படியாவது நம்ம பக்கத்தில் கொண்டு வரணும், இவனுக்கு புரிய வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு நல்ல சிஷ்யன் நிலையாமல், ஏன்னா நல்ல சிஷ்யர்கள் கிடைக்கிறது கஷ்டம். குரு வந்து நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் சிஷ்யர்கள் மட்டும் நல்ல சிஷ்யர்கள் கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் வருவாங்க, கொஞ்ச நாள் அப்படியே இருப்பாங்க, அப்புறம் காணாமல் போயிடுவாங்க. எல்லாருமே இந்த பாடங்கள்லாம் அப்படி தான். ஏன்னா நானே ஒரு 10-12 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எல்லாம் ஆர்வமாக வருவாங்க, ஒரு 10 மாதம் கூட இருப்பாங்க, அப்புறம் கடைசியில் பார்த்தா காணாமல் போயிடுவாங்க. ஏன்னா அவ்வளோதான், அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது, இன்ட்ரெஸ்ட் இருக்காதா இல்லை என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்க முடியாது, அப்படியே போயிடுவாங்க. கண்டினியூட்டியாக யார்கிட்டையும் இல்லை. அதில் என்ன குறைபாடுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா, போதும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க போல் தெரியுது. ஆனால் அப்படி மைண்ட் செட்டுக்கு வந்தால் மைண்ட் என்ன பண்ணும்னா, திருப்பி வேற ஒரு ப்ளே பண்ண ஆரம்பிக்கும். நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, மைண்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதையாவது ஒன்று பிடிக்கணும். யானையினுடைய தும்பிக்கையில் வந்து ஏதேனும் ஒரு கட்டையோ ஒரு அங்குசத்தையோ கொடுத்துக்கிட்டீங்கன்னா அதை கம்முன்னு பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்கோம். அதுவே நீங்கள் அந்த யானையினுடைய தும்பிக்கையில் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அது சும்மா வராது, அப்படியே ஆட்டிக்கிட்டு ஆட்டிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். பக்கத்தில் இருக்கிறது எதையாவது போய் இழுக்கும், அப்புறம் எதையாவது போய் ரகலை பண்ணும். அப்போ அதனால் யானைப்பாகன் என்ன பண்ணுவான்னா அந்த யானையினுடைய தும்பிக்கையில் ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து கம்முன்னு வச்சுக்கிட்டு வாண்டுருவான். அது கூடுமான வரைக்கும் அந்த அங்குசத்தையே கொடுத்துருவான். அவன் யானையை அடக்கிறதுக்காக வச்சிருக்கிற அங்குசத்தையே கையில் கொடுத்துட்டானா கூட போதும், அது கம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ எதுக்கு இந்த யானை ஓமானத்தை நம்ம இங்கே சொல்கிறோம் அப்படின்னா, அந்த யானையினுடைய தும்பிக்கை போல் இந்த மனசு சும்மாவே இருக்காது, அலைஞ்சிக்கிட்டே இருக்கும், எதையாவது ஒன்று பிடிச்சிக்கும். அப்போ என்னன்னா நிறைய பேர் இந்த அத்தியாத்ம ஞானத்தில் வந்துட்டு எல்லாம் தெரிஞ்சிச்சு, நான் தானே பிரம்மம் என்ன போய் இன்னும் அப்படின்ட்டு இதை என்ன திருப்பி திருப்பி கற்றுக்கிட்டு என்னங்க, இவருக்கு தான் வேறு பொழப்பு இல்லை, எப்போ பார்த்தாலும் இதே விஷயத்தை மாற்றி மாற்றி எடுத்துகிட்ருக்காரு, நமக்கு 1008 பொழப்பு இருக்குது, அதனால் அந்த ஆள் கத்திட்டு போகிறான், நான் நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு வெளியே போகிறாங்க. பார்த்தீங்களா அவங்க என்னென்னா வெளியே போய் அந்த ஞானம் இருக்கும் ஆனால் அனுபவம் வராததுனால மீண்டும் உலகில் விவகாரத்துக்குள்ளே மூழ்கி வீணாக போகிறவங்க தான் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். யாரும் அந்த உயர் பரிமாண அறிவை அனுபவத்தில் அடையவே இல்லை அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அன்றைய காலத்தில் அதே தான் நிலைமை. அதனால் ரிபுமுனிவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த நிதாகனுக்கு ஒரு நன்மையை புகட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த இடத்துல என்ன புரிய வைக்கிறாருன்னா அவன் போன கிராமத்துக்கு மீண்டும் போறார். அந்த சில காலங்கள் விட்டு தனது சீடனான நிதாகனை பார்க்கும் நோக்கத்துடன் வீரநகருக்கு மாறு வேடத்திலே மீண்டும் போனார் அப்படின்னு நம்ம இன்னொரு கதை பார்க்குறோம். இந்த கதையை பார்த்துட்டு போகலாம். அப்போ அன்றைய நாளில் நிதாகன் என்ன பண்ணுறான், தன்னுடைய அன்றாட கடமைகளில் தினசரி யாக சடங்குகளை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு யாராவது அதிதி வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது உணவு கொடுக்கலாம் அப்படின்ட்டு வெளியே எதிர்பார்த்துக்கிட்டு நிற்கிறான். அன்றைக்கெல்லாம் எப்படின்னா நம்முடைய சனாதன தர்மத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை முறை அன்றைய காலங்களில் எப்படி அப்படின்னா, மாத்ரு தேவோபவ, பித்ரு தேவோபவ, அதிதி தேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ அப்படின்னா என்ன, அம்மாவை தெய்வம் போல வணங்க வேண்டும், அப்பாவை தெய்வம் போல வணங்க வேண்டும், குருவை தெய்வம் போல வணங்க வேண்டும், உற்றார்களை உறவினர்களை அறிமுகம் இல்லாதவர்களை எல்லாம் தெய்வம் போல வணங்க வேண்டும், ஏன்னா எல்லாம் இங்கு பிரம்மம் அப்படிங்கிறது அன்றைய காலத்தில் புரிய வச்சாங்க குருமார்கள் எல்லாம் எல்லாருக்கும் புரிய வச்சாங்க. அதனால் இவன் என்ன பண்ணிட்டான்னா எல்லாம் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிட்டான் இல்லையா, அதனால் ஏதோ ஒரு அதிதிக்கு நம்ம உணவு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அதிதினா யார் என்று முன்பின் அறிமுகம் இல்லாதவருக்கு பேர் அதிதி. அதிதி அப்படிங்கிற வார்த்தை வந்து திதின்னு இருக்கு இல்லையா, சான்ஸ்கிரிட்ல வந்து திதின்னா இப்போ இத்தனாம் தேதி இத்தனை நட்சத்திரத்தில் இப்படின்னு எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு ஆப் போட்டுட்டிங்கன்னா அது ஆப்போசிட் வேர்டு, அது என்னன்னு தெரியாது, என்ன நாள் என்ன நட்சத்திரம் தெரியாது. திதினா நமக்கு இந்த நாள் இந்த நட்சத்திரம் தெரியும், அதித்தின்னா இந்த நாள் இந்த நட்சத்திரம் தெரியாது. அப்படி தான் இங்கே யார் என்று முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு கூட அந்த காலத்தில் உணவு கொடுப்பாங்க, அப்படி ஒரு பண்பாடு நம்முடைய பாரத தேசத்தில் சனாதன தர்மத்தில் இருந்தது இல்லையா. அப்படி இந்த நிதாகன் என்ன பண்ணுறான், இன்றைக்கி யாராவது அதித்தி வந்தாங்கன்னா உணவு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு விருந்தினரை எதிர்பார்த்து அவனுடைய வீட்டு வாசலில் காத்துக்கிட்டு இருந்தான். அப்போ அந்த இடத்துக்கு வேணும்ட்டு ரிபுமுனிவர் வந்து வேடம் அணிந்து கொண்டு வேறாள் மாதிரி அப்படியே வராரு. இப்போ உடனே இவன் பார்க்குறான், ஆ ஒரு சாமியார் வந்துட்டாரப்பா, அதித்தி வந்துட்டார், இன்றைக்கி இவருக்கு சாப்பாடு போட்டுடலாம் அப்படின்ட்டு அந்த இவரை கூப்பிட்றான். ஐயா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து உணவருந்து செல்ல வேண்டும் அப்படின்னு கூப்பிட்றான். அப்போ உடனே ரிபுமுனிவரும், ஓ பிராமணரே, இன்று நீங்கள் எனக்கு என்ன வகையான உணவை பரிமாறுவீர்கள் என்று சொல்லுங்கள், எனக்கு வந்து புனிதமற்ற உணவுகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே நிதாகனும் அவரை வணங்கிட்டு, ஐயானே என் வீட்டில் கோதுமை மாவு, சோள மாவு, பழங்கள், ரொட்டி எல்லாமே இருக்குது, உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நான் உங்களுக்கு பரிமாற முடியும், ஆகவே நீங்கள் என் வீட்டில் வந்து உண்பதினாலே நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன், ஆகவே நீங்கள் என்னுடைய வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்டு போக வேண்டும் என்று கேட்குறான். அப்போ உடனே ரிபுமுனிவர் அவனை சோதிக்கிறதுக்காக அவனுடைய கேரக்டர் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேணும்ட்டு, இல்லைப்பா நீ கொடுக்குற அந்த உணவுப் பொருட்கள்லாம் எனக்கு வேண்டாம், நான் எதிர்பார்க்குற மாதிரி உன்னால் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ உடனே இவன் இதாகணும், சரி சுவாமி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை சொல்லுங்கள், நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படிங்கிறான். எனக்கு நல்ல பிடிச்சமான இனிப்பு தின்பண்டங்கள் தேவைப்படும், அப்புறம் நீ அரிசியை வந்து நீ என்ன தண்ணியில் தானே வேக வைப்பேன், எனக்கு பாலில் வேக வச்சு கொடு, பாலில் வேக வச்சு அந்த பாலில் வேக வச்சு அரிசியை கூட வந்து தயிர் வெள்ளப்பாகு இப்படி சுவையான பொருட்கள் எல்லாம் நீ எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே நிதாகனும் என்ன பண்ணுறான், சரி சுவாமி உங்களுக்கு என்ன விருப்பமோ அதே மாதிரி செஞ்சிடலான்ட்டு உள்ள மனைவி கிட்ட, எஜமானி இந்த மாதிரி நம்மளை பார்க்க விருந்தினர் வந்திருக்காரு, நீ வீட்டில் இருக்கிற நல்ல பொருட்களை, சுவையான பொருட்களை எடுத்து அவருக்கு தகுந்த மாதிரி சாத்விகமான உணவை வந்து நீ தயாரிக்க வேண்டும் என்று கட்டளை கொடுக்குறான் மனைவி கிட்ட. அன்றைக்கெல்லாம் அப்படிதான் கணவன் மனைவி உறவுங்கிறது அந்த காலத்தில் எப்படின்னா, கணவன் ஒரு வார்த்தை சொன்னார்னா அதை மீறமாட்டா மனைவி. அதே மாதிரி கணவன் மனைவியுடைய அந்யோன்யம் அப்படி தான், ஏன்னா கணவனும் நல்லது தான் செய்வாங்க, மனைவிக்கும் அந்த தர்மப்படி வாழணுங்கிற விருப்பம் இருக்கிறதுனால இந்த மாதிரி மகான்களை, ரிஷிகளை, அதிதிகளை வரவேற்கிற காலம் அன்றைய காலம் இருந்தது. அதனால தான் வீட்டு முன்னாடி நம்ம திண்ணையெல்லாம் கட்டி வச்சுருந்தோம் நம்ம சொன்னோம் இல்லையா. ஏன்னா எல்லாருடைய வீட்டுக்கு முன்னாடி திண்ணை இருக்கும், அப்போ வர்றவங்க உட்காந்து பேசிட்டு போவாங்க, அப்புறம் வெளியூர்லேருந்து களைப்பு மிகுதியாக வர்றவங்க அங்கேயே ஒரு பாய் போட்டு படுத்துட்டு போவாங்க, அப்புறம் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு சாப்பாடும் கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் வாழ்ந்தது தான் நம்முடைய சனாதன தர்மம். அப்போ அப்படி இருந்ததுனால இவங்க மனைவியும் என்ன பண்ணுறாங்க, அவருக்கு விருப்பமான கணவனுடைய பேச்சை கேட்டு இரவு உணவை தயார் பண்ணாங்க. அவங்க பிரித்த சுவையில் உணவையும் கொடுத்தாங்க. பிரிம முனிவரும் அந்த உணவையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறான்ட்டு ரெஸ்ட் எடுக்கும்போது இவன் கேட்குறான் நிதாகன், ஐயா மரியாதைக்குரியவரே, இன்று நீங்கள் எங்களிடத்தில் உணவு அருந்தியது உங்களுக்கு ரொம்ப சுவையாக இருந்ததா? நீங்கள் முழுமையான திருப்தி அடைந்தீர்களா? நீங்கள் எங்கே வசிக்கிறீர்கள்? நீங்கள் இப்போது எங்கே போகிறீர்கள்? நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? அப்படின்னு ஆயிரம் ஆயிரம் கேள்வி அவர்கிட்ட கேட்குறா. இப்போ ரிப முனிவர் அப்படியே பின்வருமாறு பதிலளிக்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, பசித்தவன் நிறைவான உணவை உண்ணும்போது அதனால் திருப்தி அடைகிறான், ஆனால் எனக்கு ஒருபோதும் பசித்ததே கிடையாதப்பா, ஏன் எந்த கேள்வியும் நீ என்னிடத்தில் கேட்கிறாய் அப்படின்னு சொல்லி இந்த முனிவர் ரிப முனிவர் என்ன பண்ணுறாருனா நிதாகனிடத்தில் கேட்குறார். உடனே இவனுக்கு புரியல, என்னடா நல்லா சாப்பிட்டுட்டு பசியே இல்லைங்கிறாரு, சரி அப்படின்னு கம்மனு இருக்கிறான். இப்போ இந்த என்னுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஜடராகினி இருக்கு இல்லையா, ஜடராகினி வந்து என்னதுன்னா செயல்பாட்டின் மூலம் செரிமான உறுப்புகள் எப்போ சோர்வடையுதோ அப்போ தான் மனிதன் வந்து பசியை உணர்கிறான். அப்போ உடலில் உள்ள நீர் தீர்ந்து போகும்போது அவன் தாகத்தை உணர்கிறான். அப்போ பசியும் தாகமும் உடலின் தர்மங்கள் தானே தவிர என்னுடையது கிடையாதேப்பா, எனக்கு பசியே இல்லாததால் நான் எப்போதும் திருப்தி அடைந்தவனாகத்தானே இருக்கிறேன். அப்போ இன்பமும் திருப்தியும் மனதின் செயல்பாடுகள் தானே தவிர நான் இந்த உடலோ மனமோ அல்லவே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்து அங்கே பேசுறார். யார், நிதாகன் கிட்ட ரிபு முனிவர் பேசுறார். இப்போ இவனுக்கு நிதாகனுக்கு புரியுது, ஏன்னா இவன் தான் ஏற்கனவே ரிபு முனிவர்கிட்ட படிச்சுட்டு தானே வந்திருக்கிறான். நான் இந்த உடல் அல்ல, நான் மனம் அல்ல, நான் அந்த தூய அறிவு, நான் ஆத்மா அப்படிங்கிறத வந்து வேதாந்த பாடத்தை இவன் ஏற்கனவே நிதாகன் வந்து ரிபு முனிவர்கிட்ட படிச்சுட்டு வந்தவன் தான். அதனால இந்த முனிவர் இப்படி பேசுறதை பார்த்த உடனே, ஓ இவர் வேதாந்தம் பேசுறாரு, இவர் தன்னை இந்த உடம்பா பார்க்கல, தன்னை இந்த மனசா பார்க்கல அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிறான். அதை அவர் விளக்கம் கொடுக்குறாரு. இந்த திருப்தி இன்பம் போன்ற தர்மங்கள் கொண்ட இந்த விஷயங்களை பற்றி எனக்கு என்றுமே ஈடுபாடு இருந்ததில்லை அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நிதாகனிடம் இன்னும் சில சந்தேகங்களுக்கு விடையளிக்க விரும்பிய ரிபு முனிவர், நிதாகா இப்போது நீ இன்னும் சில கேள்விகளை கேட்டா இல்லையா, அதுக்கும் நான் பதில் சொல்கிறேன் கேளு அப்படிங்கிறாரு. நீ என்ன கேள்வி கேட்ட, நீங்கள் எங்கே வசிக்கிறீர்கள், எங்கே செல்கிறீர்கள், எங்கிருந்து வருகிறீர்கள் அப்படின்னு நீ கேள்வி கேட்டியப்பா, உண்மையில் அந்த ஆத்மாவாகிய வெட்டவேலியாகிய என்னுடைய சுயம் எங்கும் இருக்குதேப்பா. இந்த கேள்வியே ஒரு அர்த்தமற்ற கேள்வி, நீ என்கிட்ட போய் கேட்குற இந்த கேள்விகள் அடிப்படையற்றவைகள். நான் எங்கும் செல்வதும் இல்லை, நான் எந்த இடத்திலிருந்து வருவதும் இல்லை, நான் எந்த ஒரு இடத்தில் தங்குவதும் இல்லை. நான், அவன் மற்றும் நீ என்ற இந்த வேறுபாடுகள் வெவ்வேறு உடல்களை பொறுத்துத்தான் உண்மையில் அவைகள் இருக்கின்றனவே தவிர, சச்சிதானந்த ஸ்வரூபமாகிய வெட்டவெளித்தன்மையில் இருக்கின்ற எனக்கு எங்கப்பா நான் அப்படிங்கிற ஒரு அகங்காரம், நான் இப்படிப்பட்டவன், இந்த ஊர்லேருந்து வருகிறேன், இந்த ஊருக்கு செல்கிறேன் என்று சொல்வதற்கு என்ன இருக்கிறது, நான் எங்கும் நிறைந்தவன் அல்லவா அப்படின்னு புரிய வைக்கிறார். இங்கே உண்மை என்னவென்றால், நீங்கள் நீங்கள் அல்ல, நான் நானாகவோ அல்லது மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டவராகவோ இல்லவே இல்லை. மேலும் இங்கே ஒரு இனிமையான விஷயம், எப்போதும் இனிமையானதும் அல்ல. இப்போ நான் உங்களிடத்திலே இனிப்பு மற்றும் பாலிலே வேக வைக்கப்பட்ட அரிசி போன்றவைகளை கேட்டபோது நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதை கண்டறிவதற்கு தான் என்னுடைய நோக்கமாக இருந்ததே தவிர அந்த உணவை உண்பது என்னுடைய நோக்கம் கிடையாது அப்படின்னு இப்போதான் அந்த உண்மையை உடைக்கிறார் ரிபு முனிவர் வந்து நிதாகன இடத்துல பேசும்போது. அவனுக்கு இந்த அத்தியாத்ம ஞானத்தை கொடுத்துக்கிட்டே அப்படியே உண்மையை உடைக்கிறார். அப்போ மிகவும் பசியுள்ள மனிதனுக்கு வந்து எல்லாமே சுவையானது தானப்பா, பசியோடு வருகின்றவனுக்கு நீ என்ன கொடுத்தாலும் அவனுக்கு அது அமிர்தம் மாதிரி இருக்கும். தண்ணி தாகத்தில் ஒருத்தனுக்கு வர்றவனுக்கு நீங்கள் தண்ணி கொடுத்து பாருங்களேன், அந்த தண்ணி தேவாமிர்தம் மாதிரி இருக்கும். நீங்க வேணா பாருங்க, விளையாடும் போது ஸ்கூல் டைம்ல எல்லாம் நீங்க ஸ்கூல்ல விளையாடிட்டு அப்படியே வேர்த்து விறுவிறுத்து தண்ணி போற வற்றி போய் எங்கேயாவது தண்ணி கொடுக்க மாட்டாங்களான்னு பக்கத்து வீட்டுல போய் எங்கேயாவது கேட்பீங்க. நான்லாம் அப்படி கேட்டிருக்கிறேன், விளையாடிட்டு போய் தண்ணி கேட்கும்போது அவங்க ஒரு சொம்பு தண்ணி முன்னிட்டு வந்து கொடுப்பாங்க. அதை குடிச்சோம்னா அப்படி ஒரு தேவாமிரதம், அப்படி ஒரு சுகம் இருக்கும் அந்த தண்ணியில். ஏன்னா கம்ப்ளீட் நம்ம தண்ணி எல்லாம் டீஹைட்ரேட் ஆகி உள்ள தண்ணியே இல்லைங்கும் போது நமக்கு தாகம் தீக்கும் போது அவங்க கொடுக்குற ஒரு சொம்பு தண்ணி பத்தாது. நம்ம என்ன பண்ணுவோம், மடக்கு மடக்கு மடக்குன்னு அந்த ஒரு சொம்பு தண்ணி கொடுத்துட்டு அப்போ இன்னொரு சொம்பு கொண்டு வாங்கம்போம். அப்போ இன்னொரு சொம்பு கொண்டு வந்து குடிச்ச உடனே இன்னொரு சொம்பும் குடிச்சா தான் நமக்கு அப்பாடா அப்படிங்கிற ஒரு திருப்தி வரும் பார்த்தீங்களா. அப்போ இங்கே என்ன புரியுதுன்னா, அந்த பசி அந்த தாகம் இருக்கின்றவனுக்கு தான் அது சுவையானது. இது எந்த பாயிண்ட், எதுக்காக இந்த பாயிண்ட் இப்போ நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த அத்தியாத்ம ஞானம் வந்து நிறைய பேருக்கு ஏன் சுவையா இல்லை தெரியுமா, இதில் தாகம் இல்லை பசி இல்லை. சும்மா ஏதோ பத்தோட பதினொன்னா வந்து கதை கேட்குற மாதிரி கேட்டு போகிறவங்களுக்கு எப்படிங்க இது உள்ளே போகும். இது எப்படின்னா, இந்த டெப்தான சப்ஜெக்டு உண்மையாக தன்னை அறிய வேண்டும் என்ற ஆர்வமும் அந்த அடிப்படை விஷயமும் புரிந்து கொண்டவனுக்கு தான் அது தாகமும் பசியும் கொடுக்குமே தவிர, பத்தோடு பதினொன்னா நானும் கதை கேட்குறேங்கிற மாதிரி வந்து கதை கேட்டு போகிறவங்களுக்கு இது என்ன பெரிய சுவாரஸ்யத்தை கொடுத்துற போது. பசி இல்லாதவனுக்கு நீங்கள் உணவு கொடுத்தா அந்த சுவை அவனுக்கு சுவையாக இருக்குமா, தாகம் இல்லாதவனுக்கு தண்ணி கொடுத்தா அந்த தண்ணி சுவையாக இருக்குமா? அதுபோல் இங்கே இந்த ஞானம் பற்றி புரிதல் இல்லாதவனுக்கு இந்த ஞானத்தை கொடுத்தால் எப்படிங்க சுவையாக இருக்கும், சுவையா இருக்காது. அதைத்தான் இங்க சொல்றாரு. அப்போ ஒரு முறை சுவையாக இருக்கும் அதே உணவை அடுத்த கணமே தலைக்கீழான மாற்றத்தை தர தொடங்குகிறது. ஏனென்றால் தனது மனதுக்கு ஏற்றவாறு ஒரு உணவை ஒருவன் உண்டு முடித்தவுடன் அதே உணவை அவன் வாந்தி எடுத்து விட்டால் நேர்மாறாக அல்லவா மாறிவிடுகிறது. அப்போ இங்கே இது போல ஒவ்வொரு மனிதர்களும் அதனுடைய உண்மைத்தன்மையை உணராமல் இருப்பதனால இங்க இந்த மாதிரி உயர்ந்த அந்த தன்னுடைய இருப்பை தன்னுடைய இயல்பை மறந்து விட்டவர்களுக்கு இது புரியாது என்று இங்க ரிபு முனிவர் நிதாகனிடத்திலே பேசுவதாக இந்த கதை அருமையா வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்ப இங்க சுவையான உணவு வாந்தியாக மாறும்போது சுவையற்றதாகவும் நேர்மாறாகவும் மாறுகிறது. மேலும் அங்கே தொடக்கம் நடு முடிவு என்ற பல இடங்களில் ஒரே மாதிரியான சுவையாக இருக்கும் உணவு ஏதேனும் உள்ளதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. ஏன்னா இப்போ நம்ம சாப்பிடுகின்ற உணவுல வந்து சாப்பிடும்போது வாயில் எடுத்து வைக்கும்போது ஒரு விதமான சுவை, அப்புறம் கொஞ்சம் பாதி சாப்பாடு சாப்பிட்டுட்டோம் அப்போ வேற மாதிரி சுவை, அப்புறம் அந்த சாப்பாடை முடிக்க போகும்போது இன்னொரு விதமான சுவை, அப்படின்னு ஏதாவது வித்தியாசமெல்லாம் இருக்கா? அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அது மாதிரி மண்ணால் ஆன இந்த உடல் உண்மையில் பூமி துகள்களால் உணவால் பராமரிக்கப்படுகிறது. களிமண்ணால் கட்டப்பட்ட ஒரு சுவர் அவ்வப்போது மீண்டும் களிமண்ணால் பூசப்பட்டு பாதுகாப்பு செய்வது போல இந்த உடலும் நாம் உட்கொள்கின்ற உணவின் அணுக்களால் ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் ஆகின்றது. ஆக இந்த உடலை நாம் மீண்டும் மெருகூட்டுவதற்காகத்தான் உணவை உட்கொள்கிறோம். எப்படி ஒரு வீடை கட்டும்போது அந்த காலத்துல, இது வந்து அந்த காலத்து டாபிக், அந்த காலத்து கதை, அந்த காலத்துல ஒரு வீடு கட்டும்போது களிமண் சுவர்ல தான் வீடு கட்டியிருப்பாங்க. ஆனால் அந்த கொஞ்ச நாள் ஆனவுடனே அந்த களிமண் சுவர் என்ன ஆகும்னா வெயில் காரணமாக அப்படியே விரிசல் விடும், வெடிப்பு விடும். அப்போ அது வெடிப்பு வரக்கூடாதுன்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பியும் களிமண்ணை குழச்சி அப்படியே பூசுவாங்க அந்த வீட்டுக்கு மேல் பக்கத்துலேயே களிமண் களிம்பு மாதிரி பண்ணி பண்ணி அந்த களிமண் பூச்சை பூசு பூச என்ன ஆகும்னா அந்த சுவரானது விரிசல் விடாமல் நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். அந்த களிமண் பூச்சுனால மீண்டும் அது திடமாக நின்று கொள்வது போல இங்கு மனித உடலும் உண்ணுகின்ற உணவினால்தான் நிற்கிறது என்ற ஒரு உண்மையை இங்க சொல்றார் ரிபுகேதர் வந்து ஆழமான விஷயத்த பேசுறார். ஏன்னா நம்ம இப்போ அத்வைத வேதாந்தத்துல படிக்கிறோம் இல்லை, அன்னமய கோஷம் அப்படிங்கிற ஒரு டாபிக் நம்ம படிக்கிறோம். அன்னமய கோஷம்ங்கிறது என்ன, அன்னத்தால் உண்டான உடல் இது. அப்ப இந்த உடல் உண்மையிலேயே நமக்கு தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் நம்ம இடத்துல என்ன தேவை, உணவு தேவை. அப்ப அந்த உணவு இல்லாமல் இந்த உடலை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள முடியாது. அப்ப அதை புரிய வைக்கிறாரு. அப்ப அப்படிப்பட்ட இந்த உடல் நாம் உட்கொள்ளும் உணவின் அணுக்களால் ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் இருக்கிறது. பார்லி, கோதுமை, பச்சை பருப்பு, எண்ணெய், பால், தயிர், சர்க்கரை, பழங்கள் போன்றவைகள் அனைத்தும் வெறும் மண்ணினால் ஆன அணுத்துகள்களே. எப்படி சயின்ஸ் பேசுறார் பாருங்க. அவருடைய சயின்ஸ் எப்படின்னா பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே இன்றைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறான் சயின்ஸ்ல வந்து எல்லாமே ஆட்டம் அப்படின்ட்டு, அணுக்கள் அப்படின்ட்டு. ஆனா 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ரிபு முனிவர் சொல்றாரு, பார்லி, கோதுமை, பச்சை பருப்பு, எண்ணெய், பால், தயிர், சர்க்கரை, பழங்கள் எல்லாமே அனைத்தும் வெறும் மண் அணுக்கள், மண்ணினால் உண்டான அணுக்கள் மட்டுமே. அப்படியானால் இவற்றில் எதை சுவையானது, எதை சுவையற்றது என்று நாம் கூற முடியும்? கேள்வி கேட்கிறார் வேதாகன் கிட்ட. இவ்வாறு அறிந்து உங்கள் வேறுபட்ட மனதை பயிற்றுவித்து அனைத்திலும் உள்ள ஒரே ஒரு அடிப்படை விஷயத்தை காண முயற்சிக்க வேண்டும். இதற்காக நீங்கள் எப்பொழுதுமே அமைதியாக இருக்க வேண்டும். மோட்சத்தை அடைவதற்கு அமைதி மட்டுமே மிக முக்கியமான தகுதி என்று இங்க ரிப்பு முனிவர் சுட்டி காட்டுகிறார். நிதாகன இடத்துல அதை சுட்டி காட்டுறார். ஏன்னா இங்க மோட்சத்தை அடைய வேண்டுமானால் மனதிற்கு ஒரு அமைதி உண்டாகணுங்க. மனம் மட்டும் அமைதி அடையலை அப்படின்னா அது எப்பயுமே ஆர்ப்பாட்டமாகவே இருக்குது அப்படின்னா நீங்க ஆத்மாவை உணர முடியாது. ஏன்னா நம்முடைய உபனிஷத் மந்திரங்கள் எல்லாமே என்ன சொல்லும், கடைசியா பாத்தீங்கன்னா ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அப்ப சாந்தி 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 அப்படின்னா என்ன சொல்லுது? சாந்திங்கிற வேர்டினுடைய மீனிங் என்ன? அமைதி அமைதி அமைதி, அந்த வார்த்தையை சொல்லுது. அப்ப அமைதி மட்டும்தான் தகுதி, முக்கியமான தகுதி. எதற்கு? மோட்சத்தை அடைவதற்கு. அப்ப இந்த வார்த்தையெல்லாம் நிதாகன் கேட்கறான். இப்படி ஒரு உபதேசத்தை கொடுத்துட்டு இருக்கார் ரிபு முனிவர். சாப்பிட்டுட்டு சும்மா இல்லாம இப்படி ஒரு உபதேசத்தை கொடுத்துட்டு இருக்கார். அப்ப இந்த ஞான வார்த்தைகளை கேட்ட நிதாகன் ரிபுவின் முன் பணிந்து பணிவுடன், ஓ மரியாதைக்கு உரிய ஐயா, எனக்கு அருள் புரியுங்கள். தயவு செய்து உங்களுடைய அடையாளத்தை வெளிப்படுத்துங்கள். உண்மையான அறிவை எனக்கு அருள நீங்கள் இங்கு வந்துள்ளீர்கள். நீங்கள் ஆன்மாவை காட்டிக் கொடுக்கின்ற அற்புதமான விஷயத்தை என்னிடம் நீங்கள் பகிர்ந்து கொண்டதிலிருந்து என்னை மாயையிலிருந்து விடுவித்து விட்டீர்கள் அப்படின்னு நிதாகன் வந்து அந்த ரிபு முனிவர் வந்திருக்காருன்னு தெரியாம, ஏன்னா அவனுக்கு தான் ரிபு முனிவர் தெரியாது, அவர் தான் வேஷம் போட்டுட்டு தானே வந்திருக்காரு. அப்போ அதனால ரிபு முனிவர் தான் வந்திருக்காருன்னு தெரியாம ஏதோ ஒரு பெரிய மகான் வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டு நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு, இந்த மாதிரி நான் உங்களை கண்டு பெருமை அடைகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்போதான் சொல்றாரு, நிதாகா இப்போ இது வரைக்கும் நீ என்னை கண்டுபிடிக்கவே முடியலையா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் அவன் கேட்குறான், என்ன சுவாமி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறான். நல்லா பாரு என்ன அப்படிங்கிறாரு. அப்போ தான் புரியுது, வந்திருக்கிறது நம்முடைய குருநாதர் தான், ரிபு தான் வந்திருக்கார், மாறு வேடத்தில் வந்திருக்கார்னு அப்போ தான் கவனிக்கிறான். அப்போ இங்கே ஏன்னா இந்த உபதேசங்கள் வந்து சும்மா கிடைக்காது, ஏன்னா இது வந்து ஆழமான தேடுதல் உள்ளவங்களுக்கு அந்த ஈஸ்வரனே வந்து குருவாக வருவான் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம பாடத்திட்டங்களில் பல வகையில் சொல்லியிருக்கிறேன். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் உண்மையான தேடுதல் இருந்ததுன்னா அந்த தேடுதலுக்கான ஃப்ரீக்குவென்சிக்குள்ளே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக போய் தான் ஆகணும். ஏன்னா இங்கே இயற்கை அப்படி தான் ஒரு ரிதம் இயங்கி கொண்டிருக்கு. உங்களுடைய எண்ணம் எதுவோ அதற்கான வாழ்க்கை உங்களிடத்தில் இருப்பது போல, உங்களுடைய தேவை எதுவோ அதற்கான அத்தியாவசியமான சூழ்நிலையை இயற்கை உருவாக்கி கொடுக்கும். அப்போ இங்கே ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை அறிய ஆசைப்பட்டான் அப்படின்னா அதற்கான தகுதியை உண்டு பண்ணுறதுக்கு அந்த ஈஸ்வரனே குருவாய் வருவார், ஏதேனும் ஒரு ரூபத்தில் வந்துடுவார். அது புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கதைகள் எல்லாம். ஏன்னா நம்ம வந்து காலங்கள் வந்து கடந்து நம்ம இந்த கதைகள் எல்லாம் பார்த்தாலும் அந்த கதைகளுடைய தாத்பரியங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குரு உபதேசம் என்பது உண்மையான உங்களுடைய தேடுதலுக்காக ஈஸ்வரனே குருவாய் வந்து அருள்வான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இதை தான் மகான்கள் கூடகமாக பாடுவாங்க, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, அருணகிரிநாதருடைய பாட்டு. அப்போ இது மாதிரி குருவாய் வருவாய் அருள்வாய் அப்படின்னு ஏன் வேண்டுறாங்க அப்படின்னா, அப்போது மட்டும்தான் இந்த விஷயத்தை உள்வாங்க முடியும். சாதாரண மனிதர்கள் இதை சொன்னால் புரியாது, சொல்வதற்கும் அவர்களுக்கு பக்குவம் பத்தாது. அப்போ இங்கே உண்மையான குருமார்கள் தான் இதை புரிய வைக்க முடியும். அப்போ இதை வந்து இங்கே ரிபு என்ன பண்ணுறாருன்னா அந்த உண்மையை நிதாகனுக்கு புரிய வைக்க பார்த்தார். அது அவனுக்கு புரிஞ்சு போச்சு. அவன் மீண்டும் இந்த வார்த்தையை கேட்ட உடனே வந்திருப்பது தன்னுடைய குருநாதர் தான் என்பதை புரிந்து கொண்டு சாஷ்டாங்கமாக அவருடைய காலிலே விழுந்து வணங்கினான். தனது குருவின் போதனைகளின் உண்மையான உணர்வை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டான் என்பதாக நாம் இந்த கதையில பார்க்கிறோம். அன்று முதல் அவன் என்ன ஆயிட்டான், நிதாகன் அந்த தூய உணர்வாகவே வாழத் தொடங்கினான் என்பதாக நாம் இந்த கதையை முடிக்கிறோம். அப்போ இப்படிதான் இந்த ரிபு முனிவருக்கும் நிதாகனுக்கும் நடந்த உரையாடல் பகுதிகள் வந்து நிறைய சுவாரஸ்யமான கதைகள் வந்து சமஸ்கிருத நூல்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இன்றைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு இன்னொரு கதையை பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்ம அடுத்தது ரிபு முனிவருடைய இன்னும் சில உபதேசங்களை தொடரலாம். இப்போ அன்றைக்கு நம்ம ஒரு 10 ஸ்லோகங்கள் பார்த்தோம், இன்னைக்கு இன்னும் சில ஸ்லோகங்களை பார்க்க இருக்கிறோம். ரிபு முனிவர் திருப்பி பேசுறார். ரிபு உவாச்சம், மாயைவ கலு சம்சாரோ மாயைவ அக்ரம இத்ருசகாம் பிரம்மைவ கேவலம் சத்தியம் நான் யத்கிஞ்சிதம் ஜகத். இங்க ரிபுமுனிவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார்னா, நிதாகா, இந்த உலகம் என்பது மாயை, இது மாறிக்கொண்டே இருப்பதப்பா, இது தோன்றி மறையக்கூடியது, இது உனக்கு விழிப்பு நிலையில இருக்கிற மாதிரி இருக்கும் பகல்ல, கனவு நிலையில் இது காணாம போயிடுமப்பா, அப்ப நீ வேறு ஒரு உலகத்தை உண்டாக்கி கொள்வாய், அதுவே நீ இன்னும் ஆள் உறக்கத்து போகும்போது இங்கு நனவு உலகமும் இல்லை கனவு உலகமும் இல்லை, நீயே இல்லை இல்லையப்பா, அப்ப இதை நீ நன்றாக உள்வாங்கி கொள்ள வேண்டும். ஆகவே இதில் தோன்றும் அனைத்து நிகழ்வுகளும் மாயை. ஆக எது உண்மையில் இருக்கிறது தெரியுமா? உண்மையில் ஒன்றே ஒன்று இருக்கிறது, அதுவே பரம்பொருள், அதுவே பிரம்மம். ஆக உலகமாக தெரிவது எல்லாம் உண்மையில் தோன்றி மறைகின்ற மாயத் தோற்றங்கள் அப்படிங்கிறத நிதாகனுக்கு இந்த பாடல்ல விளக்கம் கொடுக்கிறார். அப்ப நாம் இதை புரிஞ்சுக்கிறோம். நம்ம இப்ப அத்வைத வேதாந்தம் படிக்கிறதுனால நமக்கு ஒரு நல்ல தெளிவு இருக்கு. ஏன்னா இங்க வந்து மாயை அப்படிங்கும்போது நான் ஏற்கனவே நம்ம அத்வைத வேதாந்தத்துல என்ன சொல்லி கொடுத்தேன், மா என்றால் சுருங்குதல், யா என்றால் விரிதல். அப்ப இங்க சுருங்கி விரியக்கூடியதாக இங்க இந்த பிரபஞ்சம் இருக்கு. அப்ப இந்த சுருங்கி விரியக்கூடியதுங்கிறத நம்ம எப்படி பார்க்கிறோம், படைத்து ஒடுக்கப்படுவதாக பார்க்கிறோம். இங்க விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் என்ற ஒரு விஷயம் வந்து படைக்கப்படுகிறது, மீண்டும் ஒடுக்கப்படுகிறது, இடையில் ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க, அனுபவிக்கப்படுகிறது. அப்ப இங்க நல்லா ஆழ்ந்து கவனிச்சு பாருங்களேன், படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழிலை புரிகின்ற ஈஸ்வரனாக யார் இருக்கிறார்கள், நம்முடைய மனசே தாங்க. இது நிறைய பேருக்கு புரியறது இல்லை. இங்க படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழிலை புரிகின்ற ஈஸ்வரன் சாட்சாத் நம்முடைய மனசு. ஏன்னா இந்த மனசு நீங்க நினைக்கிற மாதிரி ராமசாமி மனசோ குப்புசாமி மனசோ கமலா மனசோ விமலா மனசோ கிடையாது, அது ஈஸ்வர மனம், காஸ்மிக் மைண்ட், யூனிவர்சல் மைண்ட் அப்படின்னு நான் ஏற்கனவே வேதாந்த பாடங்கள் எடுக்கும் போதும் உபனிஷதங்கள் எல்லாம் எடுக்கும் போதும் உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன். அப்போ இங்கே என்னன்னா, மாயா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து யாருன்னா உண்மையிலே ஈஸ்வரன் தான் மைண்டு மூலமாக நம்ம கிட்ட விளையாடுறான். அப்போ இங்கே அவன் உபயோகப்படுத்துகின்ற ஒரு ஊடகம் தான் இந்த பாடி மைண்டு. இது நமக்கு புரிஞ்சா நாம் ஈஸ்வரன், புரியாட்டி நம்ம அஜ்ஞானத்தில் வாழ வேண்டிய அற்ப ஜீவராசிகள், அவ்வளோதானே பாயிண்ட் இங்கே. அப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்குனே ஒரு தனி சக்தி வேணும்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் ஏன் இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னா, மனிதனா பிறந்தா மட்டும் போதாது, பகுத்தறிவு பரிமாணத்தில் இதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சக்தி பெற வேண்டும் இல்லையா. ஸ்கூலில் வந்து 50 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கான்னா, ஆசிரியர் பாடம் எடுக்கும்போது 50 பேரும் புரிஞ்சுக்கிறானான்னா இல்லை இல்லையா. ஆனால் வாத்தியார் என்னமோ ஒரே மாதிரி தான் பாடம் எடுக்கிறாரு. அவர் அங்கே கிளாஸ் ரூமில் போர்டில் எழுதி போடும்போது அவர் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்தாலும் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்தாலும் அவர் என்னமா தெளிவாக தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு, கிளியராக தான் எடுத்துட்டு இருக்காரு. ஆனால் ஏதோ அந்த முன்னாடி பெஞ்சில் உட்காந்துருக்கிற ஒரு 5 பேர் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிறான், மீதி 45 பேரால் புரிஞ்சிக்க முடியல. அப்போ இங்கே என்ன புரிஞ்சுக்கணும், நீங்கள் பாடம் எடுக்கிற டீச்சர் ப்ராப்ளமா இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்ளமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் தான் ப்ராப்ளம். டீச்சர் சொல்கிறத 5 பேரால் புரிஞ்சிக்க முடியும் போது மீதி 45 பேரால் ஏங்க புரிஞ்சிக்க முடியல. அங்கே தான் மெச்சூரிட்டின்னு நம்ம சொல்கிறோம். மெச்சூரிட்டி அப்படிங்கிறது நீங்கள் எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோட டெடிக்கேஷனோட இந்த சப்ஜெக்டை நீங்கள் எடுத்துக்க விரும்புகிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு மெச்சூரிட்டி கூடும். ஸ்கூல்லையும் அப்படி தான். நீங்கள் ஸ்கூலில் படிக்கும் போதும் நீங்கள் நான் நல்ல மார்க் வாங்கணும், நான் நல்லா படிக்கணும், இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தால் தானே வாதியார் பாடம் எடுக்கும்போது உட்காந்து அந்த போர்டையும் வாதியாரையும் வெறிச்சு பார்த்துட்டு உட்காந்துருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஆர்வமே இல்லை அப்படின்னா நீங்கள் எதுக்கு முன்னாடி பெஞ்சில் உட்கார போகிறீங்க, ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி பெஞ்சில் போய் உட்காந்துக்கிட்டு அந்த புக்ஸுக்குள்ளே நாவல் வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கிற பசங்களாம் இருப்பானுங்க. அந்த புக்கை திறந்து வச்சுருப்பான், ஆனால் புக்குக்குள்ளே ஒரு கதை புத்தகம் இருக்கும், அந்த கதை புத்தகத்தை வச்சு கதை படிச்சுட்டு இருப்பான், கிளாஸ் டீச்சர் பாட்டு கிளாஸ் நடத்திட்டு இருப்பாரு. இவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது, சுத்தமாக அவர் என்னமா நடத்திட்டு போறாரு எனக்கு என்ன அப்படின்ட்டு அவன் பாட்டு அவன் கதை படிச்சுட்டு உட்காந்துருப்பான். வீட்டில் படிக்கிறது போல இங்கே வந்து படிச்சுட்டு இருப்பான். அப்போ இந்த டிஃபரன்ஸை நீங்க பாருங்க. இங்க வந்து எந்த ஒரு விஷயமும் அப்படிதான், நம்முடைய இன்வால்மெண்ட் தான் அங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களை தெரிஞ்சுக்கணும்னு நீங்க ஆர்வமும் அக்கறையும் காட்டுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்க நிகழ்வு நடக்கும். ஈஸ்வரன் நிகழ்வு என்னன்னா ரித்தம்னு சொல்றேன் இல்லையா, இங்கே உங்களுடைய தனி மனசு வந்து தன்னை தெரிந்து கொள்ள முயற்சி எடுத்ததுன்னா அது ஈஸ்வர மனசோட கனெக்ட் ஆகும். எப்போவுமே அப்படி தான் இங்கே சிஸ்டம், இந்த இயற்கை அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கு. அதுதான் நான் சொல்கிறேன், ஒரு தனி மரம் வந்து தோப்பாகாது, ஆனால் தோப்புக்குள்ள தான் அந்த தனி மரமும் இருக்குது. ஆனால் அது தன்னை தனித்துவப்படுத்திக்கும் போது அது தன்னை தோப்பிலிருந்து தனியாக இருப்பது போல நினச்சிக்குது. ஆனா நாம பார்த்தா இது தனி மரம்னு சொல்லலாம், தனியா வச்சதான், இல்லைன்னா தோப்புக்குள்ள இருக்கிறதுனால தோப்புன்னு சொல்லலாம். அது மாதிரி இங்க ஒட்டுமொத்த யூனிவர்சல் மைண்ட், காஸ்மிக் மைண்டா இங்க ஈஸ்வரன் இருக்கிறான்னு நீங்க புரிஞ்சுட்டா, இப்ப உங்களுடைய நிகழ்வெல்லாம் அவனுடைய நிகழ்வுல நடந்துகிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு புரிய வரும். மனம்தான் மாயை. அது என்ன பண்ணுதுன்னா, மனசு வந்து நீங்க தூங்கி எழுந்த உடனே நான் அப்படின்ட்டு வெளியே வந்துடும். உடனே நான் ராமசாமி விழித்து கொண்டேன், நான் கமலா விழித்து கொண்டேன் அப்படின்ட்டு உடனே வெளியே வந்துடும். வெளியே வந்த உடனே முதல் ஈகோ வந்து நானுங்கிற ஈகோ, அது வந்த மறு வினாடி எல்லாம் வந்துடும். என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய கணவர், என்னுடைய பேங்க் பேலன்ஸ், என்னுடைய எல்லா சப்ஜெக்டும் கொண்டு வந்துடும் முன்னாடி. அப்படி எல்லாம் கொண்டு வந்த பிறகு அதில் விவகாரமும் பண்ணோம். அந்த விவகாரம் எல்லாம் உண்மையா இருக்கிற மாதிரியே அந்த மனசு அன்னைக்கு பூரா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் நைட் என்ன பண்ணும், போய் தூங்கும் போது விட்டுடும், இந்த உலகத்தை விட்டுடும், கணவனை விட்டுடும், மனைவியை விட்டுடும், குழந்தைகளை விட்டுடும், உறவுகளை விட்டுடும், எல்லாத்தையும் விட்டுட்டு தூங்கிடும். தூங்கும்போது என்ன ஆயிடும், இந்த மனசு வேற ஒரு உலகத்தை படைச்சிக்கும், அதுக்கு பேர் கனவு உலகம் அப்படி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அப்போ இந்த மாதிரி நீங்க முயற்சி பண்ணி பாருங்களேன், தினசரி வாழ்க்கையில நீங்க பாருங்க, இந்த நனவு உலகமாக பார்க்கின்ற பொழுது மனதனுடைய போக்கு வேற மாதிரி இருக்கும், கனவு உலகத்துல ஒரு உலகத்தை படைச்சு வாழும்போது மனதனுடைய போக்கு வேற மாதிரி இருக்கும், இந்த நனவு கனவு ரெண்டையும் கடந்து நல்லா ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகும்போது மனசே இல்லாம போகும். அப்போ இந்த மூன்று நிகழ்வுகளும் நம்ம இடத்துல தினசரி நடக்கிறதுனால தான் இங்கே படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலை புரிகின்ற ஈஸ்வரன் உங்களுடைய மைண்டு தான், வேற எதுவுமே கிடையாது, நீங்கள் உருவாக்குறது தான் இங்கே எல்லாமே. அப்போ நான் சொல்லும்போது நிறைய பேர் கோபம் வருது, என்னங்க சிவபெருமான்னு நான் எவ்வளோ பக்தியாக வணங்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் சிவமே இல்லைன்னு சொல்கிறீங்க, பெருமாளே இல்லைங்கிறீங்க, நீங்கள் என்ன லூஸா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. நான் லூஸ் கிடையாது, நான் தெளிவாக தான் இருக்கிறேன். புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு மெச்சூரிட்டி பத்தல. ஏன் அப்படின்னா, இங்க விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய மனசு ஈஸ்வர மனசுங்கிறதுனால படைக்கிற நீங்களே தான் ஈஸ்வரனை படைச்சிருக்கீங்க. நீங்க உருவாக்குற தெய்வமும் நீங்க உருவாக்குற பேயும் உங்களுடைய மனம் சார்ந்து தான் இருக்கு. நீங்க அதை எப்படி விரும்புறீங்களோ அப்படி உங்க முன்னாடி அதை தரிசனம் கொடுக்கும். நீங்க வந்து கடவுளா பார்த்தீங்கன்னா அது சிவபெருமான் மாதிரி தரிசனம் கொடுக்கும், பேயா பார்த்தீங்கன்னா பேய் மாதிரி உங்களுக்கு தரிசனம் கொடுக்கும். ஏன்னா உங்களுடைய மனம் தான் உங்களிடத்திலேயே பிரதிபிம்பிக்குது. உங்க மனம்தான் உங்க வாழ்க்கை, உங்க மனம்தான் உங்களுடைய இயல்பு, யதார்த்தம் எல்லாமே. அதனாலதான் பெரியவங்க அழகா சொல்றாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை, மனம் போல் வாழ்வு அப்படின்லாம் ஏன் சொல்லி வச்சிருக்காங்க. இப்ப எப்படி இந்த ரிபு கீதை பாக்குறோமோ அது மாதிரி அஷ்டாவக்கர கீதையை நான் என்ன உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், உன் மதி எதுவோ உன் கதி அதுவே அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன்ல. அப்ப இதெல்லாம் நீங்க ஆராய்ந்து பாருங்க. அப்ப பார்த்து நீங்க இதுல எவ்வளவுக்கு எவ்வளவு தெளிவா இதை புரிஞ்சுக்கிறீங்களோ அப்ப மட்டும்தான் நீங்க இதுல ஜெயிக்க முடியும் இந்த பாடத்திட்டத்துல, இல்லைன்னா உங்களால் இதில் வெற்றி பெற முடியாது. அதை நீங்கள் நல்லா உள்வாங்கிக்கணும். அப்போ அதனால் நீங்கள் ரிவு முனிவர் முதல் மந்திரத்திலே அழகாக சொல்கிறாரு, மாயைவ கலு சம்சாரோ மாயைவ அக்கிரம ஈத்ருசகா பிரம்மைவ கேவலம் சத்தியம் நான் எத் கிஞ்சதிதம் ஜகத்து. அப்போ இங்கே உலகம் என்று தெரிவதெல்லாம் அந்த ஈஸ்வரனே அவனுடைய மாய விளையாட்டு. எப்படி தெரிகிறான் தெரியுமா மாய விளையாட்டில், த்ரூ திஸ் பாடி அண்ட் மைண்டு, இந்த உடலையும் மனதையும் ஊடகமாக கொண்டு விளையாடுகிறான். அப்ப இந்த உடலும் இந்த மனமும் அவன் விளையாடுகின்ற ஒரு ஊடகம் என்பதை யார் புரிந்து கொள்ள முடியும்? அந்த தனி மனிதன் அந்த ஈஸ்வர நீதிக்குள்ள போகும்போது தான் புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா அவன் சராசரியா தன்னை ராமசாமி என்று பாவித்துக் கொண்டிருப்பான், தன்னை கலெக்டர் என்று பாவித்துக் கொண்டிருப்பான், தன்னுடைய அதிகாரம், தன்னுடைய ஜாதி, தன்னுடைய மொழி, இது மாதிரி ஏதேனும் ஒரு பற்றில் சிக்கி கொண்டிருக்கின்றவன் எப்படி வந்து ஈஸ்வரனை உணர்வான்? உணர மாட்டான். அதை இங்க சொல்றாரு. அப்ப உண்மையா இங்க ஒன்று மட்டும் இருக்கிறது, அது பரம்பொருள் மட்டுமே, உலகம் எனும் தெரிகின்ற எல்லாம் அதுவே. அப்போ அது என்ன பண்ணுதுன்னா, ஈஸ்வரனான ஒரு ஊடகத்தை கொண்டு இங்க உடலை உண்டாக்குது. அப்படி உண்டாக்குறது அதனுடைய வைபவம் தான் இந்த பிரபஞ்சம். அது என்ன பண்ணும், மனித உடல்ல சில வேலைகளை செய்யும், மிருக உடல்ல சில வேலைகளை செய்யும், சூரியன் மூலமா சில வேலைகளை செய்யும், சந்திரன் மூலமா சில வேலைகளை செய்யும். அப்ப நீங்க சந்திரன் சூரியன் என்ன பண்ணுது, சந்திரன் பிரகாசமான ஒளியை கொடுக்குதா, சூரியன் பிரகாசமான ஒளியை கொடுக்குதா அப்படின்னு நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, சூரியன் தான் பிரகாசமான ஒளியை கொடுக்குது, ஆனா சூரியனுடைய ஒளியை பிரதிபிம்பிக்கிறது தான் இங்க சந்திரன். அப்ப இங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொறுப்புகளை கொடுத்துருக்கிற மாதிரி இங்க நிகழ்வு நடந்துகிட்டு இருக்குல்ல, இது பூரா அந்த அறிவு பிரகாசிக்கிற ஊடகம்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த அறிவு தான் உங்களிடத்திலே பிரகாசித்துக் கொண்டிருக்கு. அந்த அறிவு தான் நான் என்று உணரக்கூடிய இந்த ஊடகங்களிலேயே உயர் பரிமாண ஊடகம் மனித உடல் தான் என்று இங்க நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. அதுதான் இங்க ஹைலைட்டட் பாயிண்ட். ஏன்னா அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படிங்கிற அடிப்படையில் இங்க இந்த உபதேசம் இங்கு நடக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்த செயல்ல சொல்றார் முனிவர், ரிபு முனிவர் சொல்றார், யதா ஸ்வப்னே புரம் திருஷ்டம் நா தத்வேனைவ திருஷ்யதே ததா விஸ்வம் சிதா காசோ நாஸ்தி சத்தியம் கச்சின்னர. இந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, கனவில் தோன்றுகின்ற நகரம் யதா ஸ்வப்னே புரம் திருஷ்டம், அந்த கனவில் தோன்றுகின்ற ஒரு நகரத்தை நீ பார்க்கிறாய் அல்லவா, நா தத்வே நைவ திருஷ்யதே, அது விழித்த பிறகு உண்மை இல்லாதது போல, கனவில் காணுகின்ற ஒரு உலகம் விழித்த பிறகு உண்மை இல்லாதது போல, இந்த உலகமும் உண்மையில் இல்லையப்பா, உன்னிடத்தில் இருக்கின்ற சிதாகாசமாகிய அறிவின் பிரகாசத்திலால் வெளிப்பட்டு தெரிகிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்றார் ரிபு முனிவர் சொல்றார். இங்க உண்மையிலேயே இந்த உலகமும் உன்கிட்ட இல்லப்பா, இந்த உலகம் உண்மையிலே உனக்கு இப்படி தெரியுது அப்படின்னா, சிதாகாசமாக இருக்கின்ற அந்த அறிவு ஒளி பிரகாசத்தினாலே உன்னிடத்திலே அந்த வெட்ட வெளியானது உன்னிடத்திலே உயிராய் உணர்வாய் சித்த ஆகாசமாக அறிவு ஆகாசமாக உன்னிடத்திலே இருந்து கொண்டு இந்த உலகத்தை படைத்து விட்டது. அந்த படைப்புக்கு ஆதாரமாக ஒரு ஊடகத்தை உண்டு பண்ணி விட்டது. அந்த ஊடகம்தான் இந்த உடலும் மனசும். அப்போ இந்த உடலும் மனதும் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்ற உலகம் அப்பா. நல்லா யோசனை பண்ணி பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு இப்படி ஒரு கண் இருந்தா இப்படி ஒரு உலகம், ஆனா உங்களுக்கு நொல்ல கண்ணா இருந்தா நொல்ல கண்ணா இருந்தா எப்படிங்க தெரியும் உலகம், பச்சை கலரும் தெரியாது வெள்ளை கலரும் தெரியாது. அப்ப நீங்க எப்படி கலரை வச்சு கண்டுபிடிப்பீங்க, உலகத்தை எப்படி பார்ப்பீங்க? கண் இல்லாதவனுக்கு உலகம் இல்லை இல்லையா, அவன் என்ன மாதிரி உலகத்தை பார்ப்பான், அவனுடைய உலகம் வேற. காது இல்லாதவனுக்கு உலகம் வேற, மூக்கு இல்லாதவனுக்கு உலகம் வேற. இது மாதிரி படைப்புல நம்ம இடத்துல இருக்கின்ற ஐந்து புலன்களின் மாறுபாடுகளே நம்முடைய உலகத்தை மாற்றும் போது உடல் மாறினால் உலகம் எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க, உடல் மாறினால் உலகம் எப்படி இருக்கும்? அப்ப நீங்க ஒரு பாம்பாவோ பள்ளியாவோ ஒரு புழு பூச்சியாவோ பிறந்தா உங்க உலகம் என்னங்க? நீங்க சாதாரணமா ஊர்ந்து கொண்டு போற நிலப்பரப்பே உங்களுக்கு பெரிய செவ்வாய் கிரகம் மாதிரியோ அல்லது சந்திரன்ல எங்கேயோ ஒருத்தர் போய் நாசாவில இருந்து இறங்குறாருல, இறங்கின உடனே பாத்தீங்கன்னா அப்படியே பயங்கரமான பாறைகளும் அப்படியே நீரே தெரியாத மாதிரி ஒரு பயங்கரமான இடம், அதெல்லாம் நம்ம சினிமாவில் பார்க்கணும்ல. சினிமாவில் பார்க்கும்போது ஒரு விஞ்ஞானி போய் இறங்குறார் ராக்கெட்ல, இறங்குற உடனே அவர் செவ்வாய் கிரகத்தில் இறங்குன மாதிரி காட்டுறான். அங்கே இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் மனித நடமாட்டமே இல்லை, எங்கே பார்த்தாலும் அப்படியே கல்லும் கரடும் முரடும் அங்கே செடி கொடிகளும் இல்லாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம பார்க்குறோம். அது மாதிரி இங்கே நீங்கள் ஒரு புழுவா பூச்சியாக பிறந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கவனிச்சு பாருங்களேன். நீங்க அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க, நீங்க மனித உருவல இப்ப இல்ல, நீங்க அப்படியே ஒரு பூச்சியா மாறிட்டீங்க, ஒரு புழுவா மாறிட்டீங்க. இப்போ உங்களுடைய டிராவலிங் பார்த்து பாருங்க, பிரம்மாண்டமா இருக்கும் நீங்க போற நிலப்பரப்பே. இங்க சந்திர மண்டலத்தை இறங்கிட்டீங்களா இல்ல செவ்வாய் கிரகத்துல இறங்கிட்டீங்களான்னு தெரியாது, அப்படிதான் உங்களுடைய உலகம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை தான் சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, டைமென்ஷன் சொல்லுது, அதாவது சிங்கிள் டைமென்ஷன் டூ டைமென்ஷன் த்ரீ டைமென்ஷன் சொல்லுது இல்லையா, அந்த டைமென்ஷன் போது நம்ம த்ரீ டி இந்த மாதிரி ஹெக்டா ஏதோ பேர்லாம் வச்சு இப்போ சயின்ஸ் சொல்லிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் என்னன்னா மனதின் பரிணாமம் தான். இங்கே த்ரீ டைமென்ஷன்ல இப்போ நம்ம உருவம் வந்து இப்போ நான் இப்போ முழுசா நிக்கிற மாதிரி இருக்குது, ஆனா இப்போ இந்த மாதிரி நான் நிக்கிற உருவத்தை வந்து ஒரு த்ரீ டைமென்ஷன்ல ஒரு இமேஜினேஷன்ல டூ டைமென்ஷன்ல பார்க்கும் போதே நம்ம மனசு நம்புது அப்படிங்கிறதுக்கு தான் நான் திரைப்பட உமானத்தை உங்களுக்கு ஏற்கனவே நான் உபநிஷத் வகுப்பு எடுக்கும்போது சொல்லியிருக்கேன். உபநிஷத் வகுப்பு எடுக்கும்போது நான் எப்படி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்னா, மனசு வந்து டூ டியை வந்து த்ரீ டியா கன்வெர்ட் பண்ணிக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் உட்காந்து பார்க்குற சினிமா தேட்டரில் பார்க்குற படம் வந்து வெள்ளை திரையில் ஓடிக்கிட்டு இருக்கிற படம், ஆனால் அந்த படம் வந்து வரையப்பட்ட படம் மாதிரி தான், அதில் கை வச்சு தடவுனீங்கன்னா தடவலாம், கதாநாயகன் போய் கதாநாயகியை கட்டி பிடிக்கிற மாதிரி நீங்கள் போய் கட்டி பிடிக்க முடியாது. நீங்கள் போய் கதாநாயகியை கட்டி பிடிக்கலான்ட்டு போய் ட்ரை பண்ணீங்கன்னா ஸ்க்ரீன் ஓட்ட விழுந்துடும். அப்போ உண்மையாக இங்கே என்ன, ஸ்க்ரீனில் பிளைனாக தான் இருக்குது படம், ஆனால் நீங்கள் தூரத்தில் உட்காந்து பார்க்கும்போது உண்மையாக கதாநாயகி அங்கே நிற்கிற மாதிரி இருக்குது. அப்போ இந்த இமேஜினேஷனை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க, ரியலாக ஒரு கதாநாயகி உங்கள் முன்னாடி நின்று டான்ஸ் ஆடுறா, அது ரியலாக உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுது. அப்போ உங்கள் மைண்டு எந்த அளவுக்கு அதில் வந்து சிக்கிக்கிட்டு இருக்குங்கிறத நீங்கள் கொஞ்சம் மைனூட்டாக வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஞானிகள். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாய விளையாட்டை நீ வாட்ச் பண்ண தெரியல, உனக்கு மெச்சூரிட்டி இல்லைங்கிறாங்க. இந்த ஞானிகள் வந்து அந்த மெச்சூரிட்டியை தான் நம்ம கொஞ்சம் ரைஸ் பண்ண சொல்கிறாங்க. நம்ம சரியாக ரைஸ் பண்ணிக்க தெரியாமல் சினிமா தேட்டரில் எப்படி அந்த திரைப்படத்தை உண்மையாக பார்க்குறோமோ அது மாதிரி இந்த உலகத்தையும் உண்மையாக பார்த்துக்கிட்டு ஏமாந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இங்கே டூ டைமென்ஷன் த்ரீ டைமென்ஷன் இதுக்கு மேலே சில டைமென்ஷன்லாம் இருக்குதுன்னு சொல்லி சயின்ஸ் பேசுகிற மாதிரி இருந்தாலும் கூட நம்மளால் ஏன் அதை உணர முடியல, அதற்கான புலன்கள் இல்லை நம்ம இடத்துல. அதான் நான் சொல்றேன், இந்த ஐந்து புலன்களுக்கு உட்பட்டு இந்த கண்ணினால் பார்க்கின்ற உங்களுக்கு தெரிகின்ற காட்சிகள் மட்டும்தான் உங்களை பொறுத்த வரைக்கும் உலகம். ஆனால் கண் இல்லாதவனுக்கு வேறு உலகம். இப்ப கண்ணுக்கு பதிலாக வேற ஒரு ஆர்கன் உங்களுக்குள்ள வந்துடுது, வேற ஒரு உறுப்பு உங்ககிட்ட இருக்கு, அது ஏதோ ஒன்னு பாக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிஃபரன்ஸான விஷயம் நமக்கு தெரியாது இல்ல. அதுதான் நான் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கலாம்னா, இப்ப நாய் வந்து ரொம்ப மங்கிய வெளிச்சத்துல கூட உருவத்தை பார்த்துடும். நாயினுடைய கண் பார்வை வந்து நம்மளோட பவர்ஃபுல் ஜாஸ்தி. அப்ப அது என்ன பண்ணோம்னா, இரவு நேரங்கள்ல மங்கிய வெளிச்சத்துல கூட ஒரு நாயோ அல்லது ஒரு பன்றியோ ஓடுதுன்னு வச்சுங்க, அந்த பக்கம் இது இங்கிருந்து பார்த்துட்டு கத்தும், ஏதோ அந்த பக்கம் ஓடுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கத்தும். ஆனா நீங்களும் நானும் அந்த இருட்டுல அந்த உருவத்தை பார்க்க முடியாது. அப்ப இது மாதிரி இருக்கிறத நம்ம முட்டாள் ஜனங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, நாய் அங்க பார்த்து கத்துது, அங்க ஏதோ பேய் இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு ஒரு கதையை கட்டி விட்டுதான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம பேய் கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதே மாதிரிதான் கடவுள் கற்பனையிலையும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப இதெல்லாம் நம்ம மீது ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள் அப்படின்னு இங்க ரிபு சொல்றாரு. ரிபு என்ன சொல்றாருன்னா, மனம் இப்படி என்ன பண்ணுதுன்னா, சில விஷயங்களை கற்பனை விஷயங்களை உண்டு பண்ணிக்கிட்டு எப்படி கயிற்றை வந்து பாம்புன்னு பதறதோ அது மாதிரி இந்த உலகத்தை கண்டு பதறிக்கிட்டு இருக்கு. இந்த உலகமே உண்மை இல்லை அப்படின்னு சொல்லும் போது, இந்த உலகமே நான் சொல்றது இந்த பௌதீக உலகமே உண்மை இல்லை என்று சொல்லும் போது, அப்புறம் எங்க இருக்கு உங்களுக்கு சொர்க்க லோகம், அங்க எங்க இருக்கு பிரம்ம லோகம், அப்புறம் எங்க இருக்கு உங்களுக்கு நரக லோகம், எல்லாமே உங்க மைண்டு தானே. உங்களுக்கு நரக வாழ்க்கையும் மைண்டு தான் பிளே பண்ணோம், உங்களுக்கு சொர்க்க வாழ்க்கையும் மைண்டு தான் பிளே பண்ணோம். இப்ப சொர்க்கமும் நரகமும் உங்களுக்கு எப்படி தேவைங்க? நீங்க மனதில் உருவாக்கிக்கிட்டு இருக்கிற உங்களுடைய விஷய சுகங்களை பொறுத்து சொர்க்கம் நரகமாக மாறும், நரகம் சொர்க்கமாக மாறும். அப்ப இங்க வாழ்க்கை என்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தனித்துவமானது, ஆனால் அதை சரியாக தயார்படுத்த தெரியாததுக்கு யார் பொறுப்பு? வாழ தெரியாமல் வாழ்வதற்கு யார் பொறுப்பு? அவரவர்கள் தான் பொறுப்பு, வேற யாரையுமே சொல்ல முடியாதுன்னு நான் சொல்றேன். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அந்த பாடத்தை நடத்தும் போது ஆசிரியர் 50 மாணவர்களுக்கும் ஒரே மாதிரிதான் நடத்துறாரு, ஆனா 5 மாணவர்கள் தேர்ச்சி பெறான், 45 பேர் தேர்ச்சி பெற மாட்டேங்கிறான்னா அதுக்கு யார் பொறுப்பு? ஆசிரியர் பொறுப்பா? மாணவர்கள் தான் பொறுப்பு. அது மாதிரி இங்கு நமக்கு வாழ்க்கையிலையும் நமக்கு புரியாததுக்கு நாம் தான் பொறுப்பே தவிர மற்றவர்களை குறை சொல்லக்கூடாது. அப்ப நமக்கு அது புரியாததுனால நம்ம மற்றவங்களை பார்த்து லூஸ்ன்னு சொல்லக்கூடாது. அப்ப என்னன்னா, நம்ம புரிஞ்சுக்கணும் இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, இங்க என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ போயிட்டு இருக்கு, மகான்கள் என்ன சொல்ல வராங்க, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கே மெச்சூரிட்டி பத்தல. அப்ப நான் எப்படி என்னுடைய மெச்சூரிட்டியை ரைஸ் பண்ணிக்கணும், அதுக்கு என்ன வழி இருக்கு அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டா வழி காட்டலாம். அப்படிதானே, இப்ப நான் 5வது படிச்சுட்டு இருக்கிறேன், எனக்கு 6வது போறதுக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 5வது பாடத்தை இப்படி எல்லாம் முடிச்சீங்கன்னா நீ 6வது போலாம்ப்பா, 6வது பாடத்தை இப்படி எல்லாம் முடிச்சீங்கன்னா நீ 7வது போலாம்ப்பா அப்படின்னு எப்படி ஆசிரியர்கள் வழி காட்டுறாங்களோ, அது மாதிரி இந்த அத்தியாத்ம ஞானத்திலையும் நீங்க உயர் பரிமாண அறிவை எட்டுவதற்கான ஆசிரியர்கள் வழி காட்டுவார்கள். ஆனால் தேடுகின்ற உங்களுடைய தேடுதல் உண்மையாக இருந்தால், ஆனால் நீங்க ஏதோ பொழுதுபோக்கு வந்துட்டு போற மாதிரி வந்துட்டு போனா எப்படிங்க இதுல அச்சீவ் பண்ண முடியும்? அதனாலதான் நிறைய பேர் 10 இருந்துட்டு கூட காணாம போயிடுறாங்கன்னு நான் ஏன் சொல்றேன், புரியாததுனால கேள்வியும் கேட்கறது இல்லை, அதை விளக்குங்கிறதுக்கு தயாராகவும் இல்லை. அப்ப எப்படி அவங்க தேர்ச்சி பெறுவாங்க? அவங்களுக்குள்ளேயே ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதாவது தாழ்வு மனப்பான்மை, இதை கேட்டால் தப்பா எடுத்துக்குவாங்களோ, 4 பேர் சிரிப்பாங்களோ அப்படின்னு ஒரு அவங்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்கிக்கிட்டு தான் வெற்றி பெற முடியாமல் தன்னையே கெடுத்துக் கொள்கிறார்கள், தன்னுடைய வாழ்க்கையை தானே பாழாக்கிக் கொள்கிறார்கள், தவறான புரிதலில் வாழ்கின்றார்கள். அதற்கு காரணம் அவர்களுடைய அறியாமை, இக்னரன்ஸ் அப்படின்னு இந்த சாஸ்திரம் புரியுது. அப்ப இங்க வாருங்கள், அருமையான இந்த ஒரு விஷயத்துல சொல்லிட்டாரு, கனவில் தோன்றும் நகரம் விழித்த பிறகு உண்மை அல்லாதது போல இந்த விழிப்பு உலகமும் சிதாகாசமாகிய உன்னுடைய இருப்பினாலேயே இருக்கிறது. ஆகவே அந்த சிதாகாசம் தான் நீ, மற்றபடி இந்த புலன்கள் மூலமாக பார்க்கின்ற உலகம் உண்மையில் இல்லை, இந்த புலன்கள் மூலமாக பார்க்கின்ற உலகம் இப்படி இல்லை. ஏன் இப்படி இல்லை? இந்த கண்ணுனால இப்படி இருக்கிற மாதிரி தெரியுது, நீங்க வேற லொல்ல கண்ணை வச்சு பாத்தீங்கன்னா அந்த உலகம் வேற மாதிரி தெரியும், நீங்க ஞான கண்ணை வச்சு பாத்தீங்கன்னா அந்த உலகம் இன்னும் வேற மாதிரி தெரியும். டிஃபரன்ஸ் சொல்றேன் உங்களுக்கு, அந்த ஊனக்கண்ணுல ஒரு மாதிரி தெரிகின்ற உலகம் ஞான கண்ணுல வேற மாதிரி தெரியும். நம்ம கிட்ட இருக்கிற கண்ணு தான் நமக்கு இங்க பிரச்சனை. அப்ப நீங்க பார்வையை வந்து எப்படி மாத்தினா மாற்றங்கள் நிகழுதோ அதுக்குதான் நம்ம எப்படி இப்ப நாய் ஒரு உதாரணம் சொன்னேன், இன்னொன்னு கழுகு உதாரணம் கூட எடுத்துக்கலாம். இப்ப நீங்க வந்து ஒரு மலை மேல நின்று கீழே பாக்குறீங்க, அங்க எலி போறது உங்களுக்கு தெரியுமா? ஆனா கழுகு மேல பறந்துகிட்டு எலி போறத பார்க்கும். அப்ப எலி வந்து ஒரு குடிசையில இருந்து குதிச்சு வெளியே குதிச்சு ஓடுறத எங்கேயோ ரொம்ப தூரத்துல பறந்துகிட்டு இருக்கிற கழுகு அதை பார்த்துட்டு கரெக்டா போக்கஸ் பண்ணி பறந்து வந்து அந்த எலியை கடிச்சுக்கிட்டு போகும், கவிக்கிட்டு போகும். ஆனா நீங்களும் நானும் மலை மேல நின்றுட்டு அந்த எலி எங்க போதுன்னு கண்டுபிடிக்க முடியுமானா நம்ம கண் பார்வைக்கு பத்தாது. அப்ப இங்க பாருங்களேன், புலன்களுடைய பிரச்சனை தான் நம்மளால உலகம் சரியா புரிதல் இல்லாம இருக்கு. அப்ப புலன்களின் பிரச்சனையினால உலகம் புரியாத போது மனதின் பிரச்சனை எப்படி இருக்கும்னு நீங்க ஆராய்ந்து பாருங்க. அதுதான் இங்க சப்ஜெக்டு. இந்த ரிபுகீதையே என்ன சப்ஜெக்ட்னா மைண்டு, எவ்ரி திங் மைண்டு. ஸோ மைண்டினுடைய பிளேவை நீங்க எக்ஸாக்டா பிடிக்க கத்துக்கிட்டா மட்டும்தான் நீங்க தப்பிக்க முடியும், அதர்வைஸ் நாட் பாசிபிள். தெளிவா சொல்லிடுறாங்க ரிஷிகள் வந்து ரொம்ப கிளியரா இருக்காங்க. அப்போ அடுத்தது மூன்றாவது பாடல் என்ன சொல்றதுன்னா, சர்க்கஸ் தித்யந்த கர்மாணி மனையேவ பிரசூயதே மனசின் மாத்திர ரூபம் தூணாஸ்தி தத்வே மகாபுருஷ. இந்த இடத்துல என்ன சொல்றதுன்னா, அருமையா இந்த பாடல், படைத்தல் காத்தல் அழித்தல் என இந்த உலக செயல்கள் எல்லாம் மனதிலிருந்துதான் தோன்றுகின்றது. ஆனால் உண்மையில் மனதிற்கு தனி இருப்பு இல்லை. எப்படிங்க அருமையா எடுத்து சொல்றாரு பாருங்க. இங்க படைக்கிறதும் அதை அனுபவிப்பதும் அதை வேண்டான்னு அழிக்கிறதும் மனசுதான். அதுக்கு தான் உதாரணம் விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆள் உறக்க நிலை. உங்க மனசுதான் இந்த விழிப்பு உலகத்தை படைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த சினிமா போதுன்னு முடிவு பண்ணா தூங்கும்போது வேற ஒரு சினிமா பார்த்துக்குது, அது கனவு உலகம். ரெண்டு சினிமாவும் வேண்டாம் ஆஃப் பண்ணிடலான்னு ப்ரொஜெக்டர் ஆஃப் பண்ணா டீப் ஸ்லீப் போயிடுது, நல்லா தூங்குது. அப்ப இங்க விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆள் உறக்க நிலைங்கிறது என்னங்க? படைத்தல் காத்தல் அழித்தல். படைக்குது அனுபவிக்குது வேண்டான்னு முடிவு பண்ணிடுது. அப்ப அந்த மைண்டானது என்ன பண்ணுது? வேண்டான்னு அழிச்சுட்டு போய் தூங்கிடுது நைட்டு. அப்ப இந்த மூன்று செயல்களையும் உண்டாக்குவது மனசுதான்ப்பா. ஆனால் உண்மையில் அந்த மனதிற்கு என்ற தனி இருப்பு கிடையாது. எப்படி அருமையா சொல்றாரு பாருங்க. ஏன்னா மனதுக்கு தனி இருப்பு இல்லவே இல்லை. ஏனென்றால் இருப்பது பிரம்மம் மட்டுமே. அப்ப பிரம்மம் மட்டுமே இருக்கிறத ஊடகத்தின் வழியாக பார்க்கிறது. கண்ணாடி வழியா நான் என்னுடைய உருவத்தை பார்க்கறேன். ஆனா கண்ணாடி இருக்கிற உருவம் உண்மையா? கிடையாது இல்லையா? நான் மட்டும்தான உண்மை. அது மாதிரி இங்க பிரம்மம் மட்டும்தான் சத்தியம், இந்த உலகம் உண்மையில் இல்லை. அப்ப இந்த உலகம் எப்படி இருக்கிற மாதிரி தெரியுது? நான் கண்ணாடியில என் உருவத்தை பார்த்து கண்ணாடியின் காரணமாக இருப்பது போல தெரிவது போல இங்க மனசு இருப்பதுனால உலகம் இருப்பது போல தெரியுது. அந்த மனசு இரவில் தூக்கத்தில் ஒடுங்கும் போது உலகம் இல்லாம போகுது. எவ்வளவு பெரிய டெப்த் சப்ஜெக்ட் பாருங்களேன். அப்ப இல்லாத ஒரு உலகத்தை இருப்பது போல இந்த மனம் எப்படி மயங்குது பாருங்க. இந்த மயக்கத்துல வேற ஆர்ப்பரிக்குது, நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன், நான் இப்படி கஷ்டப்படுறேன், நான் அப்படி தோண்டு போறேன், அல்லது நான் பெரிய பணக்காரன், நான் பெரிய கலெக்டர், இப்படி என்னென்ன அகங்காரமோ என்னென்ன அறியாமையோ எல்லாமே இந்த மனதனுடைய பிளே. அப்ப இது புரிஞ்சிட்டா ரிபுமாரி முனிவர்களுக்கு என்ன தெரியும்? இந்த உலகம் அருமையான சினிமா மாதிரி தெரியும். சரி நல்லா ஒரு சீன் ஓடிக்கிட்டு இருக்கு பார்ப்போமே அப்படின்ட்டு ஜாலியாக ஒவ்வொரு தியேட்டர்லாம் படம் பார்க்குற மாதிரி ஒவ்வொரு உலகத்தையும் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க இதனால பாதிக்கப்பட மாட்டாங்க இல்லையா? அப்போ இதுதான் ஞானம் என்று சொல்கிறோம். நம்ம இங்கே ரிஷிகளுக்கும் சாதாரண மனிதனுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, அந்த தெளிந்த அறிவு, அந்த புரிதல், அந்த மெச்சூரிட்டி, அந்த மெச்சூரிட்டியை நம்ம வளர்த்துக்கணும். நம்ம இங்கே மனிதனாக பிறந்தால் மட்டும் போதாது, அந்த உயர் பரிமாண அறிவில் நாம் அனுபவம் ஆக்குவதற்கான நம்முடைய பரிணாம வளர்ச்சியை நம்ம இன்னும் கொஞ்சம் பக்குவப்படுத்தி மேலே வரணும். அந்த பரிணாம வளர்ச்சியினுடைய பக்குவத்தை முன்னேற்றுவதற்கான ஒரு அரிதான உடல் மனித உடல். அப்போ எப்படி இந்த மனித உடலில் அது சாத்தியம்? அது கல்வி முறை. அந்த கல்வியினால தான் அவன் வந்து தன்னை அப்டேட் பண்ண முடியும். இல்லைன்னா மனிதனாக பிறந்து பிரயோஜனம் இல்லை. மனிதனாக பிறந்து நீங்கள் சரியான கல்வி கொடுக்கப்படவில்லை என்றால் அவன் எப்படி இருப்பாங்கிறதுக்கு நீங்கள் கிராமத்தில் போய் பாருங்கள், கிராம வாழ்க்கையில் பாருங்கள். கல்வி அறிவு இல்லாதவருடைய வாழ்க்கை என்ன? வெத்தலை பாக்கு போட்டுட்டு கண்ட இடத்துல துப்புறதும், பான் பராக்க போட்டு கண்ட இடத்துல துப்புறதும் ஒரு நாகரிகம் அடைந்த மனிதன் என்று நீங்க அவனை சொல்ல முடியுமா? அப்புறம் மழை ஜலம் கழிக்கும் போது பாத்தீங்கன்னா எங்க வேணா போய் உட்காந்துட்டு வர்றதும், எப்படியெல்லாம் நம்ம வந்து இவ்வளவு நாகரிகம் அடைந்த உலகத்துல இன்னும் அந்த மாதிரி கிராமத்துல இருக்கிறோம். கிராம வாழ்க்கை விடுங்க, அந்தமான் நிக்கோபார் போன்ற காட்டுவாசிகளை பாருங்க. அவங்களுக்கு உண்மையிலே இந்த மாதிரி நாகரிக உலகம் ஒன்று இருக்குன்னு தெரியுமா? தெரியவே தெரியாது. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் காட்டு மிராண்டிங்க, அப்படியே ஆள் கிடைச்சி அடிச்சு பிடிச்சி சாப்பிட்டுருவானுங்க. அப்புறம் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்திக்கிட்டு சத்துக்குவானுங்க. அப்புறம் அங்கே ஆயுதங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் மூங்கில் குச்சியும் மூங்கிலையே சீவி வச்சுக்கிட்டு அங்கே மிருகத்தை வேட்டையாடுவானுங்க. டெக்னாலஜியெல்லாம் அவனுக்கு தெரியாது. இங்கே வந்து ஒரு கன்னு வந்திருக்குதுங்க, இந்த கன்னில் சுட்டா அப்படியே அவன் டப்புன்னு செத்து போயிடுவான் அப்படிங்கிற டெக்னாலஜிலாம் அவனுக்கு தெரியாது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நாகரிகம் அடைந்த மனிதர்கள் இருக்காங்க, ஒரு பக்கம் நாகரிகம் அடையாத மனிதனும் இருக்கிறான். ஆனால் ரெண்டு பேருமே மனிதர்கள் தான். எந்த இடத்துல மாறுபடுறான், புரிதல்னால மெச்சூரிட்டினால கல்வியினால, இந்த டிஃபரன்ஸை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம எப்படிப்பட்ட விஷயங்களை உள்வாங்குறோமோ அது மாதிரி நம்முடைய வாழ்க்கை மாறுது. அப்ப இந்த வாழ்க்கையில நம்ம எப்படி நம்முடைய சர்வைவலுக்கு வாழ்றோமோ, இந்த உலகத்துல நான் இன்றைக்கு சாப்பிடணும்ப்பா, இன்னைக்கு நான் வீடு கட்டணும்ப்பா, நான் இன்னைக்கு வந்து குழந்தை குட்டியில கல்யாணம் பண்ணி வைக்கணும்ப்பான்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கான நீங்க சர்வைவல் ஆரத்துக்கு என்ன சம்பாத்தியத்தை நோக்கி போறீங்க இல்லையா? அப்ப நீங்க சம்பாதிக்கிறீங்க, பணத்தை அடைகிறீங்க, அதன் மூலமா உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறீங்க. ஆனா இதெல்லாம் இந்த உடலுக்கு தானே தவிர உங்களுடைய உள்ளத்துக்கு என்ன பண்ணீங்க? கேள்வி கேட்டு பாருங்க. இந்த பணம் பதவி இந்த வாழ்க்கை மட்டுமே வாழ்ந்து விட்டா இந்த உடல் சாஸ்வதமா இல்ல? ஒரு நாள் இந்த உடம்பு வயோதிகத்தை அடைஞ்சு போக போகுது. அப்ப உண்மையில் இந்த உடம்பு விட்டுட்டு போறவன் யாரு வெளிய? அதுதானே இங்க மனசு, அதுதானே 17 தத்துவங்களை எடுத்துட்டு வெளியே கிளம்பு போகுது. அப்ப 17 தத்துவங்களை எடுத்துக்கொண்டு வெளியே கிளம்புகின்ற மனதனுடைய இருப்பு உண்மையிலேயே எப்படி இருக்கு? ஏற்றி வைத்து கொண்ட எண்ணங்களில் இருக்கு. இப்ப நான் சொல்ற பாயிண்ட் நீங்க உள்ள வாங்கிக்கணும். இந்த செயல் வந்து அந்த மந்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற உலக செயல்கள் எல்லாம் மனதிலிருந்து தோன்றுகின்றன, ஆனால் உண்மையில் மனதிற்கு தனி இருப்பு இல்லைன்னு சொல்லிடுச்சு. அப்ப மனதிற்கு தனி இருப்பு இல்லை, ஆனால் அந்த மனம் இருப்பது போல ஏன் வந்து விட்டது? ஏன் அது 17 தத்துவங்களை எடுத்துக்கிட்டு போகுதுங்க? அதுதான் இக்னரன்ஸ், அதுதான் அறியாமை. தன்னை மனிதனாக பார்க்குது, தன்னை ஒரு கலெக்டராக பார்க்குது, தன்னை ஒரு அதிகாரியா பார்க்குது, அரசியல்வாதியா பார்க்குது, தன்னை இந்த ஜாதிக்காரனா பார்க்குது. இப்படி என்னென்ன விஷயத்த மனசு உள்ள வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கோ அதை உண்மை என்று நம்புது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் என்று நினைக்குது. அதனால் அது அந்த பதிவுகளை எடுத்துக்கிட்டு கிளம்புதுங்க. 17 தத்துவங்களோட 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், 5 வாயுக்கள், அப்புறம் மனம் புத்தி. இந்த 17 தத்துவங்கள் எடுத்துட்டு போகும்போது அங்க புத்தி மனசு கூட போகுது. அதுல என்ன பதிவுகள் இருக்கு? நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் அகங்காரத்தெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு அடுத்த உடம்பு திருப்பி தேர்ந்தெடுக்கும் போது அதே அகங்காரத்தோட வந்துட்டு திருப்பி இந்த உலக வாழ்க்கைய திருப்பி அதே அகங்காரத்தை தொடங்கி வாழ ஆரம்பிக்குது. அப்ப இப்படிதான் இது வந்து மீண்டும் மீண்டும் சூக்ஷ்ம தேகத்துல வெளியே போயிட்டு ஸ்தூல தேகத்தை எடுத்துக்குது. அப்ப இப்படி ஸ்தூல தேகத்தை எடுத்து எடுத்து இந்த புனரபி மரணம் புனரபி ஜனனம் என்ற பிறப்பு இறப்பு சக்கரத்துல இந்த மனசு சுத்திக்கிட்டே இருக்கு. அப்ப இங்க மனமற்ற நிலை என்று மகான்கள் சொல்வது என்ன? அந்த மனம் மாய என்று தெரிந்தால் அது மனமற்ற நிலைங்க. மனமற்ற நிலை என்பது தன்னை தூய அறிவாக உணர்ந்தவனுக்கு அந்த மனம் மாயை, தன்னை தூய அறிவாக பிரக்ஞையாக உணராதவனுக்கு அந்த மனம்தான் உண்மையை போல தெரியறதுனால அவனுக்கு இந்த உலகமும் உண்மை போல தெரியும், வாழ்க்கையும் உண்மை போல தெரியும், அது வருகின்ற நிகழ்வுகளுக்கு அவனுக்கு சுக தூக்கமும் தெரியும். அந்த சுக தூக்கமும் மனதிற்கானது தான் அப்படின்னு நேற்றைய வகுப்புல நான் சொன்னேன். நேற்றைய வகுப்பு நான் எடுக்கும்போது உங்களுக்கு முட்டி வலி வருது, அந்த முட்டி வலி உடம்புக்கு வருதா மனசுக்கு வருதா? தூங்கும்போது அந்த வழி எங்க போச்சு அப்படின்னு நான் கேள்வி கேட்கும்போது உங்களால புரிஞ்சுக்க முடியுது, உடம்புக்கு இல்லை அது மனசுக்கு தான். ஏன்னா மனசு அங்க இல்லாம போகும்போது கால் வலி தெரியல. அப்ப விழிச்சிட்ட உடனே அந்த கால் வலி தெரியுது. அப்ப விழிச்ச உடனே மனசுக்கு தான் அந்த வலி வந்துருச்சு. அப்ப அது மாதிரி வலி வருவது போல இந்த மனதுக்கு சுகம் வருகிறது. ஏன்? இந்த உடலை வைத்து உறவாடும் போது இந்த உடம்பினால் அனுபவிக்கின்ற வலி எப்படி உண்மையோ, அதுபோல இந்த உடம்பினால் அனுபவிக்கின்ற சுகமும் உண்மை தானே மனதுக்கு பொறுத்த வரைக்கும். அப்ப இந்த உடலை கொண்டு லட்டு சாப்பிடும் போது அருமையா இருக்கு, இந்த உடலை கொண்டு பிடித்தமான காரியங்களை செய்யும் போது சுகமாக இருக்கு. ஆனா இந்த சுகமும் துக்கமும் எதை சார்ந்தது? மனதை சார்ந்தது. ஆனால் அந்த மனதிற்கு என்று தனி இருப்பு இல்லை. அப்ப மனதிற்கான தனி இருப்பு ஏன் இல்லை என்றால், மனமானது ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களின் தொகுப்பு. அப்ப இந்த எண்ணங்கள் உன்னிடத்தில் எப்படி இருக்கிறதோ அதுவே உன் வாழ்க்கை, உன் மதி எதுவோ உன் கதி அதுவே. இந்த இடத்துல அஷ்டாவக்கர கீதை உள்ள வருது. அப்ப இதான் அடுத்த செயல சொல்றார் பாருங்க. நாகம் மனோ நமே மன்யே மனோ நாஸ்தி கதாச்சனா அகம் பிரம்மைவ நான்யச்சான் நிர்குணம் பரம்பதம். இந்த இடம் என்ன சொல்றதுன்னா, நான் மனம் அல்ல, மனமும் என்னுடையது அல்ல, மனம் உண்மையில் இல்லை, நானோ பரம்பொருள், குணமில்லாத பரம்பதம். பாருங்க சொல்லுது பாருங்க. அகம் பிரம்மைவ நான்யத் சான் நிர்குணம் பரம்பதம். நானோ நிர்குண சுரூபம், நான் அந்த தூய ஆத்மா, நான் அந்த பரமாத்மா, நான் குணமில்லாதவன், நான் பரமாத்மா அப்படிங்கிறத எவ்வளவு அருமையா இங்க புரிய வைக்கிறார் ரிபோ. நான் மனம் அல்ல, மனமும் என்னுடையது அல்ல, அந்த மனம் உண்மையில் இல்லை, ஏனென்றால் நானோ பரம்பொருள் பரமாத்மா. நான் எப்படி இருக்கிறேன்? நிர்குணம் பரம்பதம், குணங்களே என்னிடத்தில் கிடையாது, நானோ பரமாத்மா பரம்பதம், பரமம் பதம் அப்படி இருக்கிறேன் நான். அப்ப என்னை, என்னுடைய இருப்பை, என்னுடைய உண்மை நிலை என்ன அப்படின்னா, நான் ஒரு நிர்குணஸ்வரூபம். அப்ப நான் உண்மையில் நிர்குணஸ்வரூபம் பரம்பதம் அப்படின்னு பரமாத்மா அப்படின்னு சொல்லும் போது நீங்க எங்க போகணும், உங்களுடைய மைண்ட் எங்க போகணும், வெட்ட வெளிக்கு போயிடணும், ஸ்பேஸ், நீங்க அது வெளித்தன்மையில் இருக்கீங்க. அப்ப இந்த வெளியா இருக்கிற நீங்க வந்து விவகாரத்துக்குள்ள வருவதற்கு என்னத்தை பயன்படுத்துறீங்கன்னா, ஊடகமாக இந்த உடம்பையும் மனசையும் பயன்படுத்துறதுனால உங்களுக்கு இந்த உலகம் விரியுதுங்க. அப்ப இந்த உலகத்துல இத்தனை உண்டாக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மாயை. அப்ப மாயைனா நீங்க கண்ணோட்டத்துல எப்படி பாக்குறீங்க, அது ஏதோ இல்லாதது அப்படிங்கிற மாதிரி பாக்குறீங்க நிறைய பேரு, அல்லது அது ஆகாதது அப்படின்னு பாக்குறீங்க நிறைய பேரு. ஆனா இங்க அது என்ன சொல்லுது, இந்த உபநிஷத்தும் இந்த ரிபுகீதையும் அத்வைத வேதாந்தமும் மாயையை பத்தி விளக்கம் கொடுக்கும்போது என்ன சொல்லுது, அது சுருங்கி விரியக்கூடியதுன்னு சொல்லுது. மா என்றால் சுருங்குதல், யா என்றால் விரிதல். அப்ப சுருங்கி விரிவது, அப்ப தோன்றி மறைவது அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன புரியணும், தோன்றுவதும் மறைவதும் எதன் மூலமா நடக்கும், கண்ணாடி முன்னாடி போய் நீங்க நின்னா தோன்றுவீங்க, கண்ணாடி விட்டு நீங்க விளங்கினா மறைஞ்சிடுறீங்க, ஆனா நீங்க நீங்களா இருக்கிறீங்க. அப்ப கண்ணாடி உள்ள ஒரு உருவம் வருவதும் கண்ணாடி உள்ள இருந்து அந்த உருவம் இல்லாமல் போவதுக்கும் யார் காரணம், நீங்க தானே. நீங்க போய் நின்னா கண்ணாடியில உருவம் தெரியும், நீங்க நிக்காட்டி கண்ணாடியில உருவம் இருக்காது. அப்ப தோன்றி மறைகின்ற ஒரு வேலையை எது செய்துங்க, கண்ணாடி செய்து. இது புரியுதா உங்களுக்கு, தோன்றி மறையக்கூடிய ஒரு விஷயத்த கண்ணாடி செய்து. அப்ப கண்ணாடி ஒரு மாயப்பொருள், கண்ணாடி ஒரு மாயா, ஏன்னா உங்களையே பிரதிபிம்பித்து காட்டுது, அது ஒரு மாயப்பொருள். உண்மையில உங்களை மாதிரியே அங்க ஒரு ஆள் இருக்கிறான், அது ஒரு மாயப்பொருள். அப்ப அந்த மாயப்பொருள் உங்களை இருப்பது போல காட்டுது, உங்களை மாதிரியே எல்லா ஆட்டிடியூடும் வச்சிருக்கு. நீங்க சிரிச்சா அது சிரிக்குது, நீங்க முறைச்சா அது முறைக்குது கண்ணாடி. ஆனா உண்மையில் கண்ணாடிக்கு என்று தனி இருப்பு கிடையாது, நீங்க இருக்கிறதுனால கண்ணாடியில அந்த உருவம் எல்லாம் இருக்குது. அப்ப இது உங்களுக்கு புரியுற மாதிரி, இங்க மனசுதான் இந்த கண்ணாடி மாதிரி சேஷ்ட பண்ணிட்டு இருக்கு. அப்ப மனசுல நீங்க எப்படிப்பட்ட எண்ணங்களை உள்ள கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு வெளிப்பட்டு அவுட்புட்டா தெரியுது. கண்ணாடியில நீங்க எப்படிப்பட்ட உருவத்தை காட்டுறீங்களோ அது கண்ணாடியிலிருந்து வெளிப்பட்டு அவுட்புட்டா தெரியுது. அது மாதிரி மனசுக்குள்ள நீங்க எப்படிப்பட்ட எண்ணங்களை கொடுக்குறீங்களோ அது வெளிப்பட்டு அவுட்புட்டா தெரியுது. அப்ப நீங்க தான் இங்க முடிவு பண்ணணும். நீங்க பிரம்மம்னு உங்களை உணர்ந்தீங்கன்னா இங்க சர்வம் பிரம்மம் மயம், நீங்களே எல்லாமா இருப்பீங்க. நீங்க உங்களை சராசரி மனிதன் உணர்ந்தீங்கன்னா அவன் வேற இவன் வேறங்கிற பிரச்சனையில சிக்கிக்குவீங்க. அப்ப நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கைய தீர்மானிக்க வேண்டியது உங்களுடைய முழு பொறுப்பு, உங்களுடைய சுய பொறுப்பு, உங்களுடைய சுய அறிவை சார்ந்ததுன்னு சாஸ்திரம் வெளிப்படையாவே சொல்லிடுது. ஏன் அப்படின்னா அவரவர்கள் தான் இங்க அப்டேட் ஆகணும். ஏன்னா கண்ணாடியை பொறுத்துதான் உருவம் பிரதிபிம்பிப்பதும் மாறுபட்டு காணப்படுறதும் இழிச்சுக்கிட்டு போறதும் அது உயரமா போறதும் குண்டா போறதும் வித்தியாசம் எல்லாமே கண்ணாடியில் தான் இருக்க தவிர உருவத்தில் என்னிடத்தில் எந்த வித்தியாசமும் இல்லை, நான் நானா இருக்கிறேன். அது மாதிரி பிரம்மத்தினிடத்தில் எந்த வித்தியாசமும் இல்லை, பிரம்மம் பிரம்மமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பிரம்மம் அந்த தூய அறிவு ஆத்மா அந்த வெட்ட வெளி பிரதிபிம்பிக்கின்ற உபாதியாகிய ஊடகமாகிய மனதினுடைய பிரச்சனை தான் பல்வேறு விஷயங்களை வெளிப்படுத்தி காட்டுகிறது. ஆக மனதுக்கு என்று தனி இருப்பு இல்லை என்பது போல இங்க ரிபு முனிவர் என்ன சொல்றாருன்னா, நான் மனம் அல்ல, மனமும் என்னுடையது அல்ல, உண்மையில் மனம் இல்லை, ஆனால் நானோ பரம்பொருள். எப்படிப்பட்டவன் நான், குணமில்லாத பரம்பதம், நிர்குணம் பரம்பதம், அகம் பிரம்மைவ நான் யச்யான் நிர்குணம் பரம்பதம் அப்படின்ட்டு அருமையா இந்த இடத்துல புரிய வைக்கிறாருங்க. அப்ப இந்த மாதிரி சொல்ல வர்றவர் அடுத்தது நான் உடலும் இல்லைங்கிற ஒரு செயல் சொல்லிட்டு முடிக்கிறாரு. அது இடத்துல நம்ம இன்னைக்கு நிறுத்துவோம். அடுத்த செயல் என்ன சொல்றாருன்னா, தேகோ நாஸ்தி ந ஜீவோ அஸ்தி பிரம்மைவாஸ்தி நிரந்தரம் யதா ஸ்வர்ணம் ஹி பூசேன தத்ரூபம் நாஸ்தி பூசேன. இந்த இடம் என்ன சொல்றாருன்னா, உடலும் இல்லை ஜீவராசி என தனிப்பட்ட நான் கூட இல்லை, இருப்பது பரம்பொருள் மட்டுமே. தங்கம் இருந்தால்தான் ஆபரணம் தோன்றும், ஆபரணத்துக்கு என்று தனியொரு இருப்பு இல்லை. எப்படி அருமையா சொல்லிட்டாரு பாருங்க, இதுதான் வேதாந்தம். அதாவது தங்கம் மட்டும்தான் இருக்குங்க, ஆனா அந்த தங்கத்துல செய்யப்பட்ட நகைகள் எல்லாம் தங்கத்தினால் தெரிகிறது. உங்களுக்கு பார்த்தா கம்மல் மாதிரி தெரியலாம், செயின் மாதிரி தெரியலாம், நெக்லஸ் மாதிரி தெரியலாம், உங்களுக்கு என்னென்ன விருப்பமான ஆபரணங்கள்லாம் நீங்க செஞ்சு வச்சிருக்கீங்களோ வளையல் மாதிரி இருந்தால் வளையல் மாதிரி தெரியலாம். ஆனா உண்மையில் நீங்க வடிவத்தை மாற்றலாம், பெயரை மாற்றலாம், ஆனா அதனுடைய இருப்பு எதனாலுங்க, நீங்க கழுத்துல போட்டுட்டு இருக்க நெக்லஸ் வந்து எதனால இருக்குதுங்க? தங்கம் இருப்பதனால உங்க கழுத்துல தொங்கிட்டு இருக்கு. காதுல இருக்கிற கம்மல் எதனால இருக்குதுங்க? தங்கம் இருப்பதனால காதுல கம்மல் இருக்கு. அப்ப அது மாதிரி இங்க நீங்க பாக்குற எல்லா வடிவங்களும் எல்லா பெயர்களும் உங்களால் உருவாக்கப்பட்ட எல்லா ஆபரணங்களும் நகைகளும் தங்கத்தின் இருப்பினால் இருப்பது போல இங்கு பிரம்மத்தின் இருப்பினால், அதான் ஹைலைட்டட் பாயிண்ட், இங்கு பிரம்மத்தின் இருப்பினால் இங்கு எல்லாம் இருப்பது போல தெரிகிறது. ஆனால் உண்மையில் அந்த நெக்லஸ் உண்மையா, அந்த செயின் உண்மையா, அந்த கம்மல் உண்மையா, அந்த வடிவம் உண்மை இல்லை. அது உருக்குன்னா திருப்பி தங்கமா மாறப்போகுது. தங்கமா மாறிட்டு அதுக்கு தங்கம் மட்டும்தான் பேரு, அதுக்கப்புறம் அது கம்மல்னு நீங்க சொல்ல முடியாது. அந்த நெக்லஸை உருக்கிட்டீங்கன்னா தங்கம்னு தான் பேரு, அதை நெக்லஸ்ன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி இங்க உடல் உருவாகி உலகமா தெரிகிறதெல்லாம் உருக்கிட்டீங்கன்னா பிரம்மம் மட்டும்தாங்க இருக்கு. ஆனா இங்க விதவிதமா தெரிவதற்கு என்ன காரணம்னா, அந்த நாமமும் ரூபமும் மயக்குகிறது. நெக்லஸ் எப்படி எனக்கு மயக்கத்தை உண்டு பண்ணுதோ, தங்கமா பார்த்தா எனக்கு பிடிக்கல, நான் ஒரு தங்க கட்டியை கொடுத்து கழுத்துல போட்டுங்கன்னா அட போங்க பாக்குற சிரிப்பான் அப்படின்னு நம்ம தங்க கட்டியை வேண்டாம்போம். ஆனா அந்த தங்க கட்டியில அழகான ஒரு செயின் பண்ணி கொடுத்தா அருமையா இருக்குன்னு போட்டுக்கிறோம். அப்ப பாருங்க, மனசு என்ன விரும்புதுன்னா வடிவத்தையும் பெயரையும் மாத்தினா விரும்புது, ஆனா ரியலா கொடுத்தா விரும்ப மாட்டேங்குது. அது மாதிரி இங்க பிரம்மம் ரியலா இருந்தா விரும்ப மாட்டேங்குது, வடிவத்தையும் பெயரையும் கொடுத்தா விரும்புது. இதுதான் மைண்டினுடைய பிளே. இங்க மைண்டினுடைய பிளேவை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க இன்டெப்தான சப்ஜெக்ட் என்னன்னா ரிபு கீதையே மைண்டினுடைய பிளேவை பேசிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம இன்னும் இதை இன்டெப்தா போறோம். போக போக இந்த சப்ஜெக்ட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ரொம்ப அருமையான விஷயத்தை கொடுக்க போகுது. அப்போ அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். என்ன மணி இப்போ 4:31 ஆச்சு. அப்போ இதை வந்து நல்லா உள்வாங்கிக்குங்க, மீண்டும் மீண்டும் கேளுங்க, மைண்டை அப்லிஃப்ட் பண்ணுங்க, அதாவது உயர்த்திக்கிங்க, மனசை வந்து உயர் பரிமாண அறிவு நிலைக்கு கொண்டு போங்க. அதை நீங்கள் உண்மையாக இருந்தால் தான் போக முடியும். நான் தான் சொல்லிட்டேன் உங்களுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துட்டேன்னா, 50 மாணவர்கள் இருக்கிற வகுப்பறையில் ஆசிரியர் மேலே தப்பு கிடையாது, 5 மாணவர் ஒழுங்காக படிக்கிறான், மீதி 45 மாணவர்கள் சரியா படிக்கலங்கிறதுக்கு யார் காரணம்? மாணவர்கள் தானே காரணம். அது மாதிரி நீங்க இந்த வகுப்புல வரும்போது ஒரு 5 பேர் தேர்றாங்க, மீதி 45 பேர் தேர மாட்டேங்கிறாங்கன்னா அதுக்கு யார் காரணம்னா நீங்க தான் முழு முழு காரணமே தவிர இங்கு ஆசிரியர்களோ மற்றவர்களோ காரணம் இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு உங்களை இந்த பிறவியில நீங்க புரிஞ்சுக்கிட்டு வந்த வேலையை முடிக்கணும்னா வேகமா முடிவெடுங்க. நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.